Bismillahirrahmanirrahim. Innalhamdalillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى وقال الله أيضا وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى Sadaqallahu Mawlana Al-Aliyyul Adzim. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த ஏற்பாடுகளை எல்லாம் பொருந்திக் கொள்வானாக, கபூல் செய்வானாக. எந்த நியத்திற்காக, எந்த விடயத்திற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டதோ அந்த எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி செய்ய தருவானாக. வேண்டியதன் பின்னால் ஒரு நிர்வாகத்தினருக்கோ வாலிபர்களுக்கோ ரமலானுக்கு முன்னால இப்படி ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணம் அதம் இந்த காலத்தில் வருவதென்பது ஒரு பாராட்டத்தக்க அல்லாஹ்வுடைய அருளுக்கு உட்பட்ட ஒரு காரியமாகத்தான் இருக்குமே தவிர அதற்கு மாற்றமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் தீனுடைய விடயம் சிந்திக்கப்படுவது, தீனுடைய காரியங்களை பேசப்படுவது என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்பாடு செய்வதென்பது மிக கஷ்டமான ஒரு விடயம். ஏனென்றால் மனிதன் ஒரு அவசரமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு காலம் இருந்துச்சு, எல்லாரும் பேங்க்ல லைன்ல நின்று காசு எடுக்கிறதுக்கு ஒரு சேர்த்தி போல நிற்பாங்க. இப்ப இப்படிப்பட்ட காலம் தான் நடந்துகிட்டு போகலையே காசு எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா மனிதனுக்கு காத்து நின்று வரிசையில நின்று எடுக்கிறதுக்கு நேரம் போதாது. ஏன்னா இதை விட ஒரு பெரிய ஒரு தேவையோடும் அடுத்த தேவை அவனுக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் மனிதன் எந்த அளவுக்கு என்று சொன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு நிமிடத்திற்குள் அவனுடைய தலைக்கு பல பிரச்சனைகள் வந்து சேருது. ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு ஒரு துக்கமான ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டு ஒரு கிழமை அல்லது மூன்று நாளைக்கு பிறகுதான் இன்னொரு துக்கமான ஒரு செய்தியை அவர் காதலி கேட்பாரு. வெளிநாட்டில் இருக்கிறவரு பிள்ளைக்கு சுகம் இல்லை அப்படின்னு மனைவியோ அல்லது சொந்தங்களோ லெட்டர்ல எழுதி சவுதிக்கு அனுப்பினா ஏழு நாளைக்கு பிறகு இங்க புள்ள சுகமாயிரும். அப்பதான் அவர் கடிதம் பேசாரு. அப்படிதானே அவர் அங்க வாசிக்கும் போது பிள்ளைக்கு சுகமாயிரும். ஏழு நாள் எலப்பிரிச்சு பார்ப்பாரு. அவர் அங்க லெட்டர் எழுதி பிள்ளைக்கு சுகமானு கேட்கறதுக்கு முன்னால இங்க எல்லாம் கிளியர் ஆகி பழைய நிமிடம் வந்து இப்ப இப்படி பிள்ளைக்கு சுகம் இல்ல என்று போன் பண்ணி அவர் வைக்கல உம்மாட்ட இருந்து போல் வருது. தங்கச்சிக்கு சுகம் இல்லை, இங்க பிள்ளைக்கு சுகம் இல்ல, உம்மாட்ட இருந்து போல் வருது. நம்மளோட வீட்டை இளைய தங்கச்சிக்கு கடைசி இடியது. ரெண்டு பிரச்சனையும் ஆயிடுச்சு. எத்தனை நிமிஷம்? மூணு நிமிஷம். ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளை மனிதன் தலையில வைத்துக் கொண்டு வாழக்கூடிய ஒரு காலகட்டத்துல அல்லாஹ்வுடைய தீனை பற்றி சிந்திக்கின்ற பேசுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில், அதுல பாடுபடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறென்றால், அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் நம்மளை கபூல் செய்திருக்கிறான் என்பதனுடைய அடையாளம். அதனால சொல்லதாலயத்தில் சொன்னார்கள், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ, மையுரிதுல்லாஹ கைர், யாருக்கு அல்லாஹ் நலவொன்றை நாடுகிறானோ, அல்லாஹ்வுக்கு என்ன செய்வான்டா, யுஃபக்கிஹு ஃபித்தீன், தீனுடைய விளக்கத்தை அவருக்கு உண்டாக்குவான், தீனுடைய தெளிவொன்றை படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உண்டாக்கி கொடுப்பான். அந்த அடிப்படையில தாய்மார்களே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய நிகழ்வையும் அப்படியொரு நிகழ்வாகத்தான் நான் பார்க்கிறேன். பல ஏற்பாடுகள் செய்து, பல நாட்களுக்கு முன்னால் அழைப்புதல் தந்து, நாங்கள் இப்படி செய்திருக்கிறோம், நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று சொல்லி, இப்படியெல்லாம் செய்வதென்பது நமக்கும், தாவாவுடைய பணியில் இருக்கக்கூடிய நமக்கும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தருகிறது. அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வான். அந்த அடிப்படையில் உலக வாழ்க்கை என்பது அல்லாஹ் ஒரு சுருக்கமான ஒரு வாழ்க்கையாக ஆக்கி தந்திருக்கிறான். தாய்மார்கள் அழகாக கவனிக்கணும், இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் நமக்கு ஏற்படுகிறதோ அது எதுவும் நிரந்தரம் கிடையாது, அது நோக்கமும் கிடையாது. ஒருத்தர் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நிற்காரு, எதை எதிர்பார்த்து நிற்காரு, ரயின் வருமுறை. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிற்காரு, எது வரைக்கும் நிற்பாரு, அவர் போகின்ற ரூட் பஸ் வருமுறை, அவ்வளவுதான் அவர் அங்கிருக்கக்கூடிய காலம். பஸ் வந்துட்டான், கையை விட்டு ஏறிட்டு போயிடுவாரு, இப்ப நின்ற இடம் அவர்றதா. ரயில் வந்துட்டுது, ட்ரெயின் வந்தா ட்ரெயின்ல ஏறி போயிருவாரு, ரயில்வே ஸ்டேஷன் அவர்றதா. இருக்கும் வரைக்கும் அந்த இடம் அவ்வளவு தூரம் கருதை பிடிப்பாரு. யாராவது வந்து உட்கார்ந்தாலும் என்ன சொல்லுவாரு, நான் இருந்த இடம் கொஞ்சம் தள்ளி இருங்கன்னு பாரு. எதுவரைக்கும், ட்ரெயின் வரும் வரைக்கும், எதுவரைக்கும், பஸ் வரும் வரைக்கும். அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள யாரும் ரயில்வே ஸ்டேஷனை பெயிண்ட் அடிக்கிறதோ, தனக்குன்ற ஒரு கதலை வாங்கி போடுறதோ, தனக்குன்ற ஒரு இடத்தை வளர்த்து அமைக்கிறதோ, பஸ் வாரத்துக்கு முன்னால தன்னை பேரை எழுதி இது எனக்குரிய இடம் என்று பஸ் ஸ்டாண்ட சொல்றதோ கிடையாது, அது நிரந்தரமும் கிடையாது. செய்தார் என்று சொன்னால் அவர் அறிவாளி என்று சொல்லவும் மாட்டான். இதே போலதான் உலக வாழ்க்கை என்பதும் நாம் வாழுகின்ற காலம் வரைக்கும் இருக்கும் இடமே தவிர இது நிரந்தரம் கிடையாது, இது நோக்கமும் கிடையாது. நம்முடைய இலக்கியம், நம்முடைய இலக்கு என்பது ஆகரத்துடைய இலக்கு, அல்லாஹ்வை அவனுடைய திருப்தியோடு சந்திக்கின்ற இலக்கு, படைத்த ரப்பை சந்திக்கின்ற ஒரு தூர நோக்கிய இலக்கு தானே தவிர சுருக்கமான ஒரு இலக்கு கிடையாது. அதனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு ஹதீஸையும் குர்ஆனுடைய முழு வசனங்களையும் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால், குர்ஆனும் ஹதீஸும் சுருக்கமாக சொல்வது என்னவென்றால், துன்யா என்பது குறிப்பிட்ட சொல்லப்பட்ட அளவிடப்பட்ட வாழ்க்கை, ஆகரத் என்பது நிரந்தரம், அது இலக்குடைய வாழ்க்கை. ஆறுதல் சொல்லும் போதும் வழிகாட்டினார்கள். 125,000 சஹாபாக்களுக்கும் ஆகரத்தை முன்வைத்தான். எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் என்ன, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு முன்னால இருந்து ஒரு மரம் நட்டி கொண்டிருந்தாங்க. ஒரு மரம் சொன்னாங்க, அபுஹுரைரா என்ன செய்றீங்க, அபுஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார சொல்லதா, நான் ஒரு மரம் நாட்டுறேன், மரம் உண்டு இனலுக்காக மரம் நாட்டுறேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, பரவாயில்ல கொஞ்சம் தூரத்துல இன்னொரு மரம் நாட்டுங்க அப்படி சொல்லல, என்ன சொன்னாங்க, யா அபுஹுரைரா உங்களுக்கு ஒரு விடயம் ஒன்று சொல்லித்தரவா, நன்றாக கேளுங்க, உங்களுக்கு ஒரு விடயம் ஒன்று சொல்லித்தரவா, சும்மா ஓய்வாக இருக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும் சொர்க்கம் என்பது ஒரு பாலைவனம், ஒரு மரம் நாட்டப்படும். அபு ஹுரைராவுடைய எண்ணம் இங்க மரம் நாட்டுவது, நபியுடைய எண்ணம்
அபுஹுரைராவுடைய சொர்க்கத்தில் அபுஹுரைரா ஒரு மரம் நாட்ட வேண்டும். அது ஒரு பாலைவனம் யாபாகுரைரா. சொர்க்கம் என்பது உங்களுக்கு முடிந்த அளவு மரங்களை அங்கு நட்டிக்கொள்ளுங்கள், அப்படின்னு சொல்லுங்கள், சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு மரம் நாட்டப்படும் என்று நான் சொல்றேன். எங்க வழியை திருப்பினாங்க, இதை இலக்காக காட்டினாங்க. இலக்கு என்பது ஆகிறது தான், இலக்கு என்பது சொர்க்கம் தான், இலக்கு என்பது கண்ணியமான மவுத்து தான், இலக்கு என்பது அல்லாஹுவை அவனுடைய திருப்தியோடு சந்திப்பது தான். எந்த அளவுக்கு சொன்னா, அதில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொன்னான். என்ன ஆறுதல்டா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நுபுவத்துக்கு பின்னால ஒரு பொடிகாடாக ஒரு பக்க பலமாக இருந்தவங்க தான் நபியுடைய சிறிய தந்தையார் அபு தாலிப். அபு தாலிப் மிகவும் ஒரு ஒரு பாதுகாப்பாக நபிய வச்சிருந்தாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, அபு தாலிபுக்கு 11 குழந்தைகள் இருந்தாங்க. அந்த குழந்தைகளுக்கு மத்தியில நபியை பராமரிச்சாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்திருக்கும் போது சுவர் ஓரமாக நபிய தூங்க விட மாட்டாங்க, அந்த அளவுக்கு பக்குவமாக வளர்த்தவங்க. கேட்கப்பட்டது, ஏன் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சுவர் சுவர் ஓரமாக தூங்க விடுறீங்கல்ல என்று கேட்டவன சொன்னாங்க, நபியே சுவரோரத்திலிருந்து தள்ளி படுக்க வச்சு தன்னுடைய சொந்த மக்களை சுவரோரமா படுக்க வைப்பாங்க, நபிய நடுவுல தூங்க வைப்பாங்க. கேட்கப்பட்டு, ஏன் எப்படி செய்றீங்க, சுவர் இடிச்சு விழுந்தா ஏண்ட பிள்ளைகள் மௌத்தாகட்டும், முகம்மது மௌத்தாகக்கூடாது. அவ்வளவு பாசமா வளர்த்தாங்க. நபியுடைய நிபுத்துவத்துக்கு பின்னால அபு தாலிப் மௌத்தாயினாங்க. கொஞ்ச காலத்துக்கு பின்னால அபு தாலிப் மௌத்தாயினாங்க. நபி கடும் கவலையிலே இருந்தாங்க. அபு தாலிப் மௌத்தாயின் அந்த காலகட்டத்தில் வகையும் நிப்பாட்டப்பட்டு வகையும் வரல, ஆறுதலும் வரல. ஆறுதலுக்கு இருந்தவரும் மௌத்து, தாய்மார்களுக்கு கவனிங்க, ஆறுதலுக்கு இருந்தவரும் மௌத்து. அபு தாலிப் மௌத்தாகி 6 மாதத்துக்குள்ளால மனைவி ஹதீஜா மௌத்து. ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. நபி சரியான கவலையில் இருந்தாங்க, சரியான ஒரு துக்கத்தில் இருந்தாங்க. இப்ப வகி வருது, இப்ப வகி வருது. அந்த பீரியட்ல ஒரு பொம்பளை வந்து நபி கிட்ட கேட்டா, முஹம்மது என்ன உங்களை அல்லாஹ் உங்களை கைவிட்டுட்டானா, ஒண்ணுமே இல்ல எல்லாம் நடந்திருக்கிறீங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கவலைப்பட்டாங்க இந்த கேள்வியோட. குர்ஆனுடைய வஹி ஆரம்பிக்குது, வல்லுஹா வல்லைலி இதா யன்ஷா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரது கைருல் லக மினல் ஊலா. நபியே, அல்லாஹ் உம்மை கைவிடவும் இல்லை, அல்லாஹ் உங்களை வீணாக்கவும் இல்லை. வலல் ஆகிரது கைருல் லக மினல் ஊலா. நபியே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இந்த துனியாவை விட ஆகிரத் சிறந்ததாக இருக்கிறது. இதுல வர கஷ்டம் நிரந்தரம் இல்லை, இந்த கவலை நிரந்தரமும் இல்லை, இந்த துன்பம் நிரந்தரமும் இல்ல, இதுல வரக்கூடிய செல்வம் நிரந்தரமும் இல்ல. வலல்லாஹிரது கைருல் லக மினல் ஊலா. ஆகிரத் என்பது துன்யாவை விட எவ்வளவோ சிறந்ததாக இருக்குது. அதை நினைச்சு கொள்ளுங்க. இந்த கவலைக்குரிய அத்தனை கூலியும் உங்களுக்கு ஆகிரத்துல கிடைக்கும், அல்லாஹ் ஆறுதல் சொன்னான். எனவே அன்புமிக்க அல்லாஹ் உள்ளடியார்களே, தாய்மார்களே, நம்முடைய லட்சியம் என்பது ஆகிரத்தை, சொர்க்கத்தை, அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைவதுதான். என்ன செய்யணும், சும்மா கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய திருப்தி என்பது சும்மா கிடைக்குமா? சொர்க்கம் என்பது சும்மா கிடைக்குமா? சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் சும்மா கிடைக்குமா? லேசாக அமையுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 125,000 சஹாபாக்களை உருவாக்கினாங்க. 125,000 சஹாபாக்களும் சொர்க்கவாதிகள் என்று அல்லாஹ்வால் முத்திரை குத்தப்பட்ட உத்தமர்கள். அதுல யாருக்கு சந்தேகம் இருக்கா? யாருக்கு சந்தேகம் இருக்கா? ஏன் அந்த பட்டம் கிடைச்சிச்சு? ஏன் அந்த சர்டிபிகேட், அந்த உறுதிமொழி கிடைச்சிச்சுன்னா, துனியாவுல அத்தனையையும் இழந்தார்கள். தீனுக்கா தன்னுடைய இன்பம், தன்னுடைய துன்பம், தன்னுடைய ஏழ்மை, தன்னுடைய செல்வம், தன்னுடைய குடும்பம், அனாதைகளாக பிள்ளைகள், விதவைகளாக மனைவிகள், அனைத்தையும் இழந்துதான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அபாபக்கர் அந்த பில் ஜன்னா, நீங்க சொர்க்கவாதி. அபூபக்கர் உமரை பார்த்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா உமர் நீங்க சொர்க்கவாதி என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மட லட்சியம் என்ன இருக்குது சொல்லுங்களேன், நம்மட இலக்கு, நம்மட இலக்கு என்ன சொல்லுங்களேன். பாப்பா கிட்ட கேட்ட சொல்றாரு, நம்மட நோக்கம்டா மூணு பிள்ளைகள் இருக்கு ஹசரத், ஒரு பிள்ளைய ஒரு லோயர் ஆக்கணும் மாஷா அல்லாஹ், இன்னொரு பிள்ளைய நம்மட தொழில் விவசாயமா மீன்பிடி தொழில், அதுல ஒரு பிள்ளைய பழக்க எடுக்கணும், இன்னொரு பிள்ளைய இன்னொரு பிள்ளைய ஒரு டாக்டராகவோ இன்ஜினியரா ஆக்கி எடுக்கணும், ஆக்கிட்டு நாம கண்ணை மூடினா சரி, இது லட்சியம் அது லட்சியம் அது இது நோக்கம் அது. இன்னும் இந்த பற்ற கேட்டா சொல்றாங்க, நம்மட லட்சியம்டா ஒரு நல்ல பெரிய ஒரு வீடு ஒன்று கட்டி, நல்ல பெரிய வீடு ஒன்று கட்டணும். எத்தனை பேர் வீட்டுல? மூணு பேர் தான், மூணு பேர் இருக்கிறது பாப்பா பெரிய வீடு, மூணு பேர் இருக்கிற அளவு கட்டுங்களேன். சில பேர் வந்து கேட்பாங்க, வீட்டுல சரியான ஜின் குழப்பமா இருக்கு, ஜின் குழப்பம் சரி, உங்க வீட்டுல எத்தனை ரூம்? ஒன்பது ரூம் இருக்குது. சரி, ஒன்பது ரூம்ல ஆக்கள் தூங்குறாங்களா இல்ல ரெண்டு ரூம்ல இருந்து தூங்குறாங்க? மத்த ஏழு ரூம் தனியா கிடந்தா பேபி சார்லாம் அங்கதான் இருக்கும், ஜின் அங்கதான் இருக்கும், ஜின் அங்கதான் அந்த நடமாறும். நம்முடைய லட்சியம் என்னண்டா, பிள்ளைகளை துனியாவுல ஒரு லெவல்ல வச்சுட்டு நான் மௌத்தாகும், நான் ஒரு லெவல்ல வந்துடணும், வீடு ஒன்று கட்டி அந்த வீட்டுக்கு முன்னால் ஒரு விலை உயர்ந்த ஒரு வாகனத்தை பார்க் பண்ணி, ஒரு கடை ஒன்று கட்டி, ஒரு வாலிபர் போறாரு வெளிநாட்டுக்கு, போய்க்க கூடாத, ஒரு வாலிபர் போறாரு வெளிநாட்டுக்கு, அவர்கிட்ட கூப்பிட்டு நீங்க என்னத்துக்கு போறீங்க வெளிநாட்டுக்குண்டா? அவர் சொல்லுவாரு, ஒரு ரெண்டு வருஷம் துபாயில இருந்து கொஞ்சம் காசை உடைச்சிட்டு வந்து ஒரு பைக் ஒன்று வாங்கணும், அதில் ஒரு வாகனம் ஒன்று வாங்கி அழகான ஒரு பொன் பார்த்து கல்யாணம் முடிக்கணும். முடிச்சு ஊர்ல செட்டில் ஆயினா மாஷா அல்லாஹ் நம்மளோட நோக்கம் புரிஞ்சு. வேற என்ன நோக்கம் இல்லை, நீங்க விளையாடு போறானே, வேற என்ன நோக்கம் இல்லை சொல்லுங்களேன், லட்சியம் வேற என்ன? நம்ம லட்சியத்தில் இருக்காங்களா மக்கள்? நான் சொன்னதை விட கூட நம்ம லட்சியம் இருக்கா, வீடு ஒன்று கட்டி தொழில் ஒன்று செஞ்சு பிள்ளைகளை உயர்ந்த படிப்புல லெவல்ல ஆக்கிட்டு, இதான நோக்கம், இதான நோக்கம், இது நோக்கம் அது. இது நோக்கமாக இருந்திருந்தால் அல்லாஹ் மௌத்தண்ட ஒன்றை உண்டாக்க கூடாது. இது லட்சியம் என்றிருந்தால் மரணம் என்ற ஒன்று வரக்கூடாது. வீடு கட்டார் வாப்பா, வீடு கட்டி கட்டி எப்பிருந்து கட்டுறாரு, நான் பிள்ளை பிறந்ததிலிருந்து வீடு கட்டி கட்டி வீடு முடியும் போது வாப்பா மௌத்து, இது லட்சியமா, இது நோக்கமா? எந்த வீட்டை வாப்பா கட்டினாரோ அந்த வீட்டிலிருந்து வாப்பா ஜனாசாவாக தூக்கப்படுறாரு, இது லட்சியமான்னு கேட்கிறேன். எந்த மாடி வீட்டுல வாழ்ந்தோமோ அந்த மாடி வீட்டுல இருந்து அந்த லட்சியவாதி அந்த வீட்டை விட்டும் தூக்கப்படுறாரு. தூக்கும் போது சொல்றாங்க என்னண்டா, நீ சொல்றியா ஜனாசாவில சொல்றியா, இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இல்லாம ஆயிடுது, சந்தூக்கில வச்சு கொண்டு போவாங்க, தூக்கிட்டு முன்னால முஹாசின் சாப் நால குடும்பத்தார்கள் தூக்குவாங்க, எங்க காக்காவ நான் தான் தூக்கணும் தம்பி, எங்க காக்காவ நான் தான் தூக்கணும், ஃபைட் இல்ல, இவரை அவசரமா கொண்டு வர்றதில்லை. ரெண்டாவது சொல்லுவாரு நானும் தூக்கணும், மச்சான ஓடி வந்து சொல்லுவாரு நானுமே இந்த மச்சான தூக்கணும். ஏன் மச்சான வெய்ய பாப்பா வீட்டுல லட்சியமாக இருந்து வீடு கட்டினாரு. ஓண்ட தாத்தாவே அவர மனைவியைத்தான் லட்சியவாதியாக மனைவிக்காக உழைக்க வேண்டி வீடை இழந்து இருந்தார். வெயிங்கல வீட்டுல, வெயிங்கல வீட்டுல சொல்லாம இவாதத்தை எல்லாம் நாசமாக்கி ஒரு முஸ்லீம் என்ற அந்த கோட்பாட்டையே மறந்து துன்யா துன்யா என்று உழைத்த இந்த மகன் தூக்கப்படுறாரு ஆறடி கபரை நோக்கி வெயிங்கல வீட்டுல. வெயிலம் ஜனாதாவே ஒரு நாள் நாளைக்கு கேளுமா, இருப்பாங்களா மனைவி இருப்பாவா குடும்பம் இருக்குமா? ஃபைட் மச்சான கொண்டு வைக்கணும், சொத்து பிரிக்கணும், நானாக தூக்கணும். தம்பின லட்சியம் நானாவும் போறாரு, பாப்பாவுடைய சொத்து இருக்குது, நானாவுடைய சொத்து இருக்குது, ஜனாதா போகட்டும், நான் தலைமை தாங்கி சொத்துகள் பிரிக்கப்படணும். இன்றைக்கு உலகத்தில் நடைமுறை கரண்ட் சிச்சுவேஷன் சொல்றேன், இது லட்சியம். அது இது லட்சியம் இல்லை என்பதற்கு ஒவ்வொரு ஜனாதாவும் சாட்சி. இந்த துனியாவுடைய வாழ்க்கை நோக்கம் இல்லை என்பதற்கு ஒவ்வொரு ஜனாதாவும் சாட்சி. நீங்கள் எல்லோரும் மறந்து விடாதீர்கள். எத்தனை பணக்காரரை கண்டிருக்கோம், எந்த சிறுவயதுல என்ன விட அனுபவசாலையில் நீங்க இருக்கிறீங்க. இது யார கடவாப்பா பசார்ல, இது இன்ன ஹாஜியாருடைய கடை. இப்ப யார் இருக்கா, அவர்ற பேர புள்ள இருக்காரு. ஹாஜியார் எங்க? ஹாஜியார் இல்ல, ஆனா துனியாவுடைய ஹாஜியார் வாழும் போது இந்த கடை, இந்த வயல், இந்த குடும்பம், இதுதான் நோக்கத்தோட வாழ்ந்தாரு. கடைசியில் கைகூடினது ஆறடி கபரு தான், மறந்து விடாதீர்கள். ஆறடி கபரு தான். அதனால ஜனாதா தூக்கிட்டு போகும்போது அதான் சொன்னேன், ஜனாதா தூக்கும் போது சொல்லுவாங்க, ஹாலா மாவாதர் ரஹ்மான் வசதகல் முர்சலூன் சொல்லுவாங்க. ஒரு ஆள் அர்த்தம் சொன்னார்த்தை சொல்லுங்க. அந்த அரபு வார்த்தைக்கு தமிழ் கேட்டா சொல்ல மாட்டீங்க. பாரு நாம் எல்லாரும் சொல்றேன், கூடுன்னு மாதிரி சொல்லுவாரு, இந்நாளில்லாஹி வைன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டே போவாங்க. அங்க மோதி என்ன சொல்ற தெரியுமா, ஹாதா இந்த சந்தூக்கில் இருக்காரு இவரு மாவாதர் ரஹ்மான் வஸதகல் முர்சலூன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒன்றும் மரணம் என்பது நிகழும் என்று வாதா செய்தானோ அதை அடைஞ்சிட்டாரு, அதை அனுபவிச்சிட்டாரு. கூலு சொல்லுங்க நீங்களும், இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்வுக்காக வாழ்கிறோம், அல்லாஹ்வின் பாலே நாங்கள் மீளுவோம், நாங்களும் தூக்கப்படுவோம் என்று சொல்லுங்கள். எத்தனை ஜனாதா தூக்கிருக்கிறோம், எத்தனை ஜனாதாவை கண்டிருக்கிறோம், எத்தனை ஹாஜியார பூமியில பார்த்திருக்கிறோம். யாரும் பூமியில நிரந்தரமாக இருக்கிறார்களா? துனியாவை லட்சியமாக கொண்டவர்கள் யாரும் பூமியில வாழ்றார்களா? இல்லையே. எத்தனை லட்சியவாதிகள் சுபஹானல்லாஹ், வயல் வச்சவர்கள், ஏக்கர் கணக்கில் வயலுக்கு உரிமையாளர்களாக இருந்தவர்கள், மாடி வீடு கட்டியவர்கள், குடும்பத்தை கோழி காப்பது போன்று தன்னுடைய இறக்கைக்குள் வைத்து காத்தவர்கள் எல்லாம் இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார்கள். ஞாபகம் வையுங்கள், நம்முடைய லட்சியம் என்பது ஆகிறது தான், இந்த உலக வாழ்க்கை கிடையாது. மறந்து விடாதீர்கள். என்ன செய்யணும், எப்ப ஆகிறது என்பது லட்சியமாக வருமோ அப்ப இங்க நன்மை அதிகரிக்கும், அப்பதான் அங்க வெற்றி கிடைக்கும், அப்பதான் அங்க நம்முடைய அமல்கள் நிறுக்கப்படும், தராசில நன்மைகளுடைய எடை கூடும். இங்க 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 துனியாவுடைய வாழ்க்கை நன்மையால் நிரப்பப்படணும், நம்மளோட குடும்பம் துனியா ஆகிறத்துடைய வழியில காட்டப்படணும். நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, இத்தனை பிள்ளைகள் வளர்க்கிறோம், இவ்வளவு விஷயம் சொல்லிக் கொடுக்கிறோம், நம்ம எல்லா காரியங்களையும் பிள்ளைகள் பார்த்து லைவாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள், அப்படித்தானே? பிள்ளைகள் படிக்கிறார். முதலாவது ஆசான் யாரு? பாப்பாவும் உமாவும். பிள்ளைகள் அடுத்த தலைப்புல வரும் இன்ஷா அல்லாஹ். இந்த அது இப்ப இடையில வருது. பொய் மணிக்கிற யாருக்கிட்ட உள்ளே? யாருக்கிட்ட? உமா கிட்டையும் பாப்பா கிட்டையும். பொய் படிக்கிற உமா கிட்டையும் பாப்பா கிட்டையும், சண்டை படிக்கிற உமா கிட்டையும் பாப்பா கிட்டையும், உடுத்து படிக்கிற உடுத்து உடுத்து யாருக்கிட்ட? உமா கிட்டையும் பாப்பா கிட்டையும். நாம சண்டை பிடிச்சதை புள்ள பார்த்திருக்கிறேன், பொய் சொல்லி எதை புள்ள பார்த்திருக்கிறேன், ஏமாத்தி எதை புள்ள பார்த்திருக்கிறேன். உள்ளத்துல கை வைங்க, நான் தஹஜ்ஜத்துல முசல்லாவில நின்றத என்னுடைய எத்தனை பிள்ளைகள் எத்தனை தடவை பார்த்திருக்கிறேன். தாய்மார்கள் சிந்திங்க, முசல்லாவில அவ்வல் தக்பீர்ல தஹஜ்ஜத்துல நான் நின்றத என்னுடைய எத்தனை பிள்ளைகள் பார்த்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளை என்னிடத்தில் இருந்தா தொழுகை படித்தது, என்னுடைய பிள்ளை ஆகரத்துடைய சிந்தனைய என்னிடத்திலிருந்து படிக்கலாம். ஒவ்வொரு தாய்மார்களும் உள்ளத்தில் ஆழமாக கை வச்சு படிக்கலாம். இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு துனியாவுல முஹப்பத்தை மோகத்தை உண்டாக்குகிறோமோ, பிள்ளைகளுடைய உள்ளத்திலையும் அதே முஹப்பத் அதே மோகம் இன்றைக்கு துனியாவை ஆட்டி படைச்சு கொண்டே இருக்குது. ஒமல்லியா ஓ அதே சிந்தனை, துனியாவை சந்திக்கணும், சம்பாதிக்கணும், காசு காசிருக்கணும் கையில. எந்த வகையில அவரு துனியாவுல முன்னேறணும்? ஏன் பாப்பா ஆகரத்துல முன்னேறணும். ஆசலைங்களேன், ஒவ்வொருத்தரும் சிந்திங்க, நான் இந்த நேரத்தில் ஜனாசாவாக என்னுடைய உயிர் கைப்பற்றப்பட்டால் இன்று எங்கு போய் சேருவேன்? என்னுடைய அந்த ஆகரத்துடைய இலக்கு சரியாகிவிட்டதா? சரியா? ஒரு கிதாபில் நான் படித்தேன், ஒரு மனிதன் எப்படி மௌத்தாகணும் என்றா, நாம் எல்லோரும் ஜனாசாவாக தூங்கியிருப்போம், யாராவது நின்று முகத்தை திறந்து காட்டுவாங்கண்ணா, முகத்தை திறந்து காட்டுவாங்க, இவர் தான் அவரு, இவர் தான் அவரு. என்ன பேர் சொல்லுவாங்க? என்ன பேர் சொல்லுவாங்க? மையல். நான் மௌத்தாகினா மோடையில விட்டு போயிட்டு வந்தா இல்லுவாங்க, மோடையில விட்ட சொல்ற எங்க போய் வரோம்? ஜனாசா வீட்டுக்கு போய் வரோம். ஜனாசா எப்ப தூக்குவாங்க? ஜனாசா எப்ப அடக்குவாங்க? இவர் அடக்கப்படும் வரைக்கும் இந்த கதை போகும். இமாம் சொல்றாரு, நீ எப்படி மௌத்தாகணும்? உன்னுடைய ஜனாசாவை மக்கள் துறந்து காட்டும் போது உன்னுடைய ஜனாசாவை பார்க்கின்ற ஒவ்வொருத்தனும் சொல்லோனும், வாழ்ந்தால் இவரை போல வாழோனும், மரணமும் இவரை போல அமையணும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவாக இருந்தாங்க, அவர் ஒரு ஆதாரம் காட்டுறாரு. ஜனாசாவாக இருந்தாங்க, அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தாங்க, வந்த நபியுடைய முகத்தை திறந்து பார்த்துட்டு நெத்தியில முத்தமிட்டாங்க, நபியுடைய முகத்தை கொஞ்சினாங்க, முத்தமிட்டாங்க, சொல்லிட்டு சொன்னாங்க, அபுபக்கர் உங்களோட முகம் நீங்கள் எப்படி உயிரோடு இருக்கும் போது வாசனையாகவும் நறுமணமாகவும் இருந்தீர்களோ, உங்களோட ஜனாசாவும் அப்படித்தான் இருக்கிறது. நம்முடைய மௌத்துக்கு பின்னால இந்த உலகத்தில் நாம் செய்த அமல்கள் சாட்சியாக இருக்கும். ஒருத்தர் சொல்லோடும் நம்முடைய ஜனாசாவுக்கு பின்னால, அல்லாஹ் இவர் முன் சப்புல நிற்பாரு, அவர் இல்லையே அவர் கபருக்கு போயிட்டார், தர்மம் செய்யறதுல அவ்வளவு குறைவல்ல, அவர் மௌத்தாகிட்டாரே, அவருடைய இழப்பும் அவருடைய சேவை இல்லாத தன்மையும் இன்று அவருடைய மௌத்துக்கு பின்னாரங்களுக்கு விளங்கிருந்து சமூகம் சொல்லணும். அப்படி வாழ்றோமா? வாழ்க்கையை உண்டாக்கிட்டோமா? துன்யாவை நாம் லட்சியமாக கொண்டு அலங்கரிக்கின்ற நோக்கமே தவிர ஆகரத்துடைய நோக்கம் இன்னும் நமக்கு வரல, இன்னும் வரல, அந்த லட்சியம் இன்னும் வரல. எந்த ரீதியாக எடுத்துக்கொண்டாலும், அமல் ரீதியாக எடுத்துக்கொண்டாலும், சமூக ரீதியாக எடுத்துக்கொண்டாலும், யாருக்குமே அந்த லட்சியம் இன்னும் வரல. ஒரு நன்மை செய்யறோம் சொன்னாங்க செல்லும், ஒரு நன்மையான காரியம், ஒரு செல்வந்தரை பார்த்து சொன்னாங்க சொல்லும், செல்வந்தர செல்வம் எதுக்கு, செல்வம் எதுக்குங்க, நாம சம்பாதிக்க சம்பாதிக்கிறது எதுக்கு கேட்டா சொல்லுவீங்க, நான் பழைய சொன்ன கதையை தான் சொல்லுவீங்க, அதுக்கா பணம, பணம் தந்த தரப்பட்டது அதுக்கா. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால பெரிய புடவை கடை ஜவுளி கடை நாலு வச்சிருந்தாங்க, நாலு சில ரிவாயத்துகள்ல ஆறு வருது, பெரும் கோடீஸ்வரர், பெரும் செல்வந்தர். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான் நம்முடைய உம்மத்துல முதலாவது முதலாவது முஸ்லிம், முதலாவது முஸ்லிம், இரண்டாவது இரண்டாவது யாரு, அபூபக்கர். அபூபக்கர் அல்லாஹ் ஏன் இரண்டாவது தேர்ந்தெடுத்தான்டா, ரெண்டு காரியத்தால தேர்ந்தெடுத்தான். ஒன்னு என்னன்னா, இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால அவங்க சிலைக்கு முன்னால ரெண்டும் வணங்கல, நுபுத்துவம் வருவதற்கு முன்னாலேயே சிலைக்கு முன்னால நின்று அவங்க வணங்கல, அவங்க துறவியாகத்தான் இருந்தாங்க, கபுல் செய்யல சிலை வணக்கத்தை. ரெண்டாவது இந்த இதனுடைய சேர்த்து முதலாவது வச்சுக் கொள்ளுங்க, மது என்ற ஒன்றை தன்னுடைய வாயில் வைக்கல. எப்படி மது உள்ள காலம் அது, மண்டை ஓட்டில் மது அருந்தினார்கள், விளங்குதா, பரல்ல பீப்பாவுல சாராயம் வச்சு குடிச்ச உம்மத்தரு. அந்த நேரத்திலும் அபூபக்கர் வாயில சாராயம் வைக்கல. ரெண்டாவது இது முதலாவது காரணம், ரெண்டாவது அந்த நேரத்தில் தர்மம் செய்கிற தலை சிறந்த மனிதராக அபூபக்கர் இருந்தாங்க. நான் கேட்கிறேன், சம்பாதிக்கிற எம்முடைய லட்சியம் பணத்தை வைத்து துன்யாவா ஆகிறதா, எது ஆகிற செல்லதாரி சொன்னாங்க, ஒவ்வொன்றா சொல்லுவோம். செல்லதாரி சொன்னாங்க, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு முன்னால நிப்பாட்டப்படுவான், நிப்பாட்டப்படுவான். இந்த பக்கம் திரும்பி பார்ப்பான் நரகம் இருக்கும், இந்த பக்கம் திரும்பி பார்ப்பான் நரகம் இருக்கும். அல்லாஹ் கேட்பான் செல்வந்தன் காட்சிக்காரன், அல்லாஹ் கேட்பான் அலமுர்த்திகமானன் உனக்கும் பணத்தை தரலையா காசு தரலையா என்ன செஞ்ச, என்னவாப்பா செஞ்ச, என்ன செஞ்ச நீ சமூகத்துக்கு சொல்லும் பாபு, என்ன செஞ்சிருக்கிறோம். நான் ஒரு பயான்ல சொன்னேன், ஒரு பேராப்புல சொல்றாரு, இங்க எப்படி தெரியாது, ஒரு பேராப்புல சொல்றாரு, இந்த பள்ளிக்கு காணி எங்க வாப்பா தான் கொடுத்த, எங்க அப்பா வாப்பா அப்பா, இந்த பள்ளிக்கு காணி எங்க அப்பா தான் கொடுத்த, இந்த மையவாடிக்கு காணி எங்க அப்பா தான் கொடுத்த, சரி பாடசாலையை காணி எங்க அப்பா தான் கொடுத்த, நீ என்ன செஞ்ச, நீ செஞ்சத சொல்ல, அப்பா செஞ்சது போனாரு சரி, நீ என்ன செஞ்ச, நீ வாழ்ற காலத்துலதான் இங்க சொல்லல, நான் உதாரணமாக சொல்லுகிறேன். ஒரு காலம் இருந்தது இலங்கையில் மிக பிரபலியமாக பேசப்படக்கூடிய ஒரு விடயம் தான், எல்லா பசார்களிலும் எல்லா மெயின் பசார்களிலும் கம்பீரமாக மஸ்ஜித் இருக்குது என்று சொல்றாங்க, எல்லாரும் இருக்குது. பல நிறுவனம் என்றாகும் போது முன்னாலே பேர் மஸ்ஜித் ஒன்று மதரசா இருக்குது, எல்லா இடங்களிலும் மஸ்ஜிதுகள் இருக்குது. நான் சொல்லுவேன் என்னன்னா, அந்த காலத்து மக்கள் தர்மத்தில் செல்வத்தை வைத்து தர்மத்தில் முன்மாதிரியாக இருந்தார்கள். பஜாருக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு முன்னால கடை கட்டுறதுக்கு முன்னால யோசிச்சாங்க, கடையை விட தொழிலை விட தொழுவதற்கு ஒரு இடம் வேண்டும், யோசிச்சாங்களா இல்லையா, தொழுவதற்கு ஒரு இடம் வேண்டும். என்ன செஞ்சாரு ஒரு ஹாஜியாரன், இந்த காணியை நான் தாரேன், நீயும் மஸ்ஜித் கட்டுங்க. காணி ஒரு ஹாஜியார், மஸ்ஜித் ஒரு ஹாஜியார் கட்டினாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? தர்மம் எந்த அளவுக்கு போயிட்டு இருந்தா, ஹாஜியார் கட்டின அந்த காணியில இருந்த பள்ளிக்கு பள்ளி கட்டுறதுக்கு இல்ல, அதே பசாரில பெயிண்ட் அடிக்கப்படவும் பிடிக்காங்க. பெயிண்ட் அடிக்க புடவ முடிச்சிருக்காங்க. ஒரு மாசம் இல்ல, மூணு மாசம். வெள்ளிக்கிழமையில அந்த பக்கம் தலைவர், இந்த பக்கம் செயலாளர், அங்கால உபதலைவர், இங்கால உபசெயலாளர், வெள்ள புடவையில நிக்காங்க. பள்ளிக்கு பெயிண்ட் அடிக்க போல காசு போடுங்க. இது தர்மமா? உண்ட பணம் சொர்க்கத்தை தருமா? உண்ட பணத்தை கொண்டு நீ சொர்க்கம் போகலாமா? அல்லாஹ் தந்த பணத்தை ஆகிரத்தை லட்சியமாக வைத்து சம்பாதி. அடிங்கிற வாப்பா தனிய பெயிண்ட கட்டுங்களை, உங்களோட பணத்துல காச பள்ளிய என்ன செய்ய போறீங்க? ஹாஜியார் பாக்காரு, இந்த மாசம் சேவிங்ல 2 லட்சம் மசாலா, அடுத்த மாசம் பாக்காரு 2.5 லட்சம், அடுத்த மாசம் பார்த்தாரு சேவிங்ல 3.5 லட்சம். 5வது மாசம் ஹாஜியாருக்கு காட்ட டக் மவுத்து. ஒவ்வொரு தொழிலைக்கு பின்னாலே கவலை சஞ்சலத்தை விட்டு துவா கேட்கிறேன் என்று சொல்லிட்டு கடைசியாக சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஞ்சத்தனத்தை விட்டும் யாருலா என்னை பாதுகாப்பாயாக. ஏன் சொன்னாங்க? ஏன் சொன்னாங்க? ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 வகையான அமல்கள் ஆகரத்தை வைத்து லட்சியமாக இருக்கணும். ஒன்று அமல், இன்னொன்று பணத்தை கொண்டுள்ள ஒரு அமல். உடல் ரீதியான ஒரு அமல் இருக்குது, பணத்தை கொண்டுள்ள ஒரு அமல். நான் கேட்கிறேன், சமூகத்திற்காக என்ன செய்துள்ளோம்? ஆகரத்தை லட்சியமாக வைத்து என்ன செய்துள்ளோம்? அப்போ அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னாலே ஒரு மனிதன் திரும்பி பார்ப்பான், இங்கால நரகம். இன்னொரு மனிதன் திரும்பி பார்ப்பான், இங்கால நரகம். அல்லாஹ் கேட்பான், அலமூதீகமான மனிதா, உனக்கு பணத்தை தரவில்லையா? ஏன் இந்த கேள்வி? அல்லாஹ் என்ன சொல்றான்னா, பணத்தை வைத்து நீ துனியாவை விட ஆகரத்தை சம்பாதித்திருக்க வேண்டும். இந்த ஹதீஸ்ல தொடர்ச்சியாக வருது, ஆலிம்கள் கேளுங்க. நரகத்தை விட்டும் பாதுகாப்பாக வாழுங்கள், ஒரு துண்டு பேரிச்சம் பழத்தை தர்மம் கொடுத்தாவது. நீங்க தீனுடைய, குர்ஆனுடைய, ஹதீசுடைய எந்த வசனத்தை எடுத்தாலும் அவருடைய முடிவு ஆகரமாக இருக்கும், ஆகரமாகத்தான் இருக்கும். சொன்னாங்க சரதாலை செல்லம், பிள்ளைகளை பற்றி சொல்லும் போது சொன்னாங்க, என் பிள்ளை வைக்கிறோம், பிள்ளையினுடைய நோக்கம் என்ன? என்ன செய்ய? கல்யாணம் முடிச்சோம், அவனும் பிறந்தான், பிறந்த வளர்க்கத்தானே வேணும், தூக்கி அறியிற அதா? அப்படியா வளர்த்துட்டீங்களா பிள்ளைய? பிள்ளைய வளர்க்குறீங்களா வளர்றதா? வளர்க்கீங்களா வளருதா? வளர்க்கிறோன்றா வளர்க்கிறையா? வளர்க்கிற கரப்பதா மூஞ்சி வளர்ற. உங்களோட யாருக்காவது எண்ணம் இருக்குதா, உங்களோட பிள்ளைய சொர்க்கத்தினுடைய வழியை காட்டி நேர்வழிப்படுத்தோனும் என்ன எண்ணம் இருக்குதா? இலட்சியம் இருக்குதா? இலக்கு இருக்குதா? இருக்குதா இலக்கு? இருக்குதா? இருந்தா சந்தோஷம். ஒரு வாப்பா அடிக்காரு மகனுக்கு, ஏன் அடிக்காருன்னா, இவருக்கு 1000 ரூபாய் காசு இவருக்கு தெரியாம செலவழிச்சுட்டான். அடிண்டா பயங்கர அறிவு, அவன் ஜெம்மத்திலேயே காசு தொட மாட்டான். பாப்பாட காசு 3 நாள் பத்தனியாவும் போட்டாரு, தலைவாணி பாயலாம் எடுத்து வெளியே போட்டாரு. எதுக்கு? 1000 ரூபாய் காசு பாப்பாக்கு தெரியாம எடுத்து சில வருஷத்துக்கு. யாராவது ஒரு வாப்பா, யாராவது ஒரு உமா மகன் சுபர்ணு சொல்லல என்பதின் காரணமாக தண்டிச்சு வருகிறீங்களா? மகன் சுபர்ணு சொல்லல என்று தண்டிச்சு வருகிறீங்களா? அடிச்சவங்க மிக குறைவு. சொன்னாங்க, நீங்க மவுத்தாகினால், நீங்க மவுத்தாகினால் மூன்று விடயம் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். உங்களோட அமலெல்லாம் துண்டிக்கப்படும், உங்களோட அமலெல்லாம் துண்டிக்கப்படும். மூன்று விடயம் பின்தொடரும். ஒன்று சதக்கத்தின் ஜாரியத்தில் விளங்குதா? சுட்டு வாரது விளங்குதானே? ஆகரத்துக்கு என்ன வரும்? சதக்கத்தின் ஜாரியத்தில் உங்களோட பணத்தால் செய்த தர்மம், உங்களோட காசியால் செய்த தர்மம், உங்களோட சேவிங்ல இருந்து எடுத்து செய்த தர்மம், இது உங்களோட மௌத்துக்கு பின்னாலும் வரும், தொடர்ந்து வரும். நான் கேட்டேன் சில ஹொத்பாக்கள்ல, செல்வந்தர்களை ஹொத்பாவில் கூப்பிட்டே கேட்டேன், இலங்கையில 2500 மஸ்ஜிதுகள் இருக்குது, 250 உலமாக்களை உருவாக்கக்கூடிய மதரசாக்கள் இருக்குது, 750 முஸ்லிம் பாடசாலைகள் இருக்குது, 90,000 மக்தப் மாணவர்கள் பள்ளியில் மதரசாக்கள் போதுறாங்க, 14,000 உலமாக்கள் இருக்காங்க இலங்கையில. நான் கேட்டேன், இத்தனை பள்ளிகள், இத்தனை மதரசாக்கள், இத்தனை பாடசாலைகளில் உங்களுடைய பணத்தில் எவ்வளவு ரூபாய் சேர்ந்திருக்கு சொல்லுங்க? ஆகரத்தை முன்வைத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு காலத்துல தண்ணிக்கு பஞ்சம் வந்துச்சு. வெள்ள கேட்கணும், தண்ணிக்கு பஞ்சம் வந்துச்சு. தண்ணிக்கு பஞ்சம் வந்த நேரத்துல, அந்த நேரத்துல ஒரு காவிரான ஒரு மனிதர்கிட்ட ஒரு கிணறு இருந்துச்சு. எப்படின்னா, எல்லாரும் தண்ணி கொடுத்து அந்த கிணத்துல இருந்து தண்ணி வாங்குவாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுங்க ஒரு ஐடியா வச்சு, ஒரு திட்டமிட்டு, ஏதோ ஒரு வகையில் அந்த காவிரிட்ட இருந்து அந்த கிணத்தை வாங்கி வக்ஃபு செய்தாங்க. வக்ஃபு செய்தாங்க. அவன் காசியை கொடுத்து வாங்கின தண்ணீர உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, இந்த கிணறை நான் வக்ஃபு செய்து விட்டேன், விரும்பியவர்கள் ஃப்ரீஸ்வாக நீங்க தண்ணி எடுக்கலாம். வக்ஃபு செய்தாங்க. இதில் 1437 இருக்கிறோம், இன்னும் அந்த கிணத்தில் இருந்து தண்ணி எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்ப மௌத்தானார்கள், தண்ணி எப்பொழுது வரைக்கும் எடுக்கப்படுது? இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதக்கத்தின் ஜாரியத்தின் நீங்கள் மௌத்தாகினால் தொடர்ந்து வரும், ஆகரத்துடைய நன்மை செய்யுங்க. சவுதி கவர்மெண்ட் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிணத்துக்காக தனி அக்கௌண்டே வைத்திருக்கிறது. இன்னும் அதிலிருந்து செலவிடக்கூடிய தண்ணீருக்குரிய பணம் அந்த அக்கௌண்ட் சேவிங் செய்யப்படுது, எத்தனையோ நிறுவனங்களுக்கு செலவு செய்யப்படுது. என்ன சொல்றதுண்டா, பணத்தை வைத்து ஆகரத்தை சம்பாதிங்க. ஹாஜியார் போனாரு, ஹாஜியார் ஹஜ்ஜில் அடிக்காரு. எத்தனை ஹாஜின்னு கேட்டா, ஹாஜியார் சொல்றாரு, 4வது ஹஜ், 5வது உம்ரா முடிக்கார், 5வது உம்ரா, 5வது உம்ரா முடிக்கார். இப்படி எல்லாம் செஞ்சிருக்காரு. ஆனா தங்கச்சிர ஒருவரும், சொந்த தங்கச்சிர வீடு ஊர் இல்லாம ஒழுவு, ஹஜ்ஜிக்கு போறது ஃபர்தா, இந்த வீட்டை செஞ்சு கொடுக்குற ஃபர்தா. எது சமூகம் தன்னுடைய பணத்தை ஒரு எல்லை இல்லாத முறையில் வீண்விரைவாக செலவு செய்வதில் முக்கியத்துவம் காட்டிலே தவிர, நன்மையான ஒரு காரியத்தில் பணம் செலவிடப்படுவது குறைவு குறைவு. செல்லம் சக்ராத்துடைய நேரத்தில் எல்லா சகாபாக்களையும் கூப்பிட்டு சொன்னாங்க, எல்லோருக்கும் நான் பிரதி உபகாரம் செஞ்சிட்டேன், எல்லாருக்கும் பிரதி உபகாரம் செஞ்சிட்டேன், ஆனா இல்லா அபாபக்கர், அபுபக்கரை தவிர ஏன் எப்படி சொன்னாங்க? ஏன் யுத்தத்துக்கு போகணும்? யாருக்கிட்ட என் பெருவாரியான பணம் இல்ல, சரியான ஆயுதம் இல்ல. சொன்னாங்க யாரிடத்தில் என்ன இருக்கிறதோ அதெல்லாம் கொண்டு வாங்க. உமர் அணிட்டு போனாரு, உமர் அணிட்டு போனாரு. இன்றைக்குத்தான் நான் அபுபக்கரை முந்தோணும். வீட்டில இருந்த அத்தனையும் கொண்டு வந்து வச்சாரு, வீட்டில இருந்த அத்தனையையும் கொண்டு வந்து வச்சாரு. எல்லாரும் வச்சுட்டாங்க. ஒவ்வொரு ஆளா விசாரிச்சாங்க. உமர் கிட்ட கேட்டாங்க, யா உமர் நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? உமர் சொன்னாங்க, அரவாச வீட்டுல வச்சுட்டு அரவாச கொண்டு வந்திருக்கிறேன் இருந்த சொத்துல. அபாபக்கர் நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? அல்லாவை ரசூலையும் வீட்டை வச்சுட்டு மத்த அவ்வளவையும் கொண்டு வந்தீங்க. மத்த அவளவையும் கொண்டு வந்திருக்கேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி அவர்களுடைய ஆட்சியின் போது சொன்னாங்க, அந்த அபூபக்கருடைய பீரியட்ல அபூபக்கரை சந்திச்சு சொன்னாங்க, என் வாழ்நாளில் செய்த அத்தனை நன்மையையும் நான் தருகிறேன், ரெண்டு நாளுடைய நன்மையை நீங்க தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கரை சந்திச்சு கேட்டாங்க, என் வாழ்நாளில் செய்த அத்தனை நன்மையையும் நான் தருகிறேன், ரெண்டு நாள் நன்மையை தாங்க. ஒன்னு தெரியுமா, நீங்க நபியோட மேராஜ் செய்து அந்த குகையில் அந்த ராவு தங்கினீர்களே, அந்த நன்மையை தாங்க. ரெண்டாவது, இந்த ஒரு போட்டியில நீங்க முன்னீர்களே, அந்த நன்மையையும் தாங்க. ஏண்ட வாழ்க்கையில செய்த அத்தனை நன்மையையும் நான் தருகிறேன் சொன்னார்கள் உமர். இந்த நன்மைக்கு முழு உலக முஸ்லிம்களுடைய ஈமானும் ஈடாகாது. இது லட்சியம், இது நோக்கம். துன்யாவுல சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் எப்படி துன்யாவுல வாழணும்டா, ஒரு நாள் பசி நோம்பு, ஒரு நாள் நோம்பு, ரெண்டாவது நாள் உடம்புக்காக கொஞ்சம் ஒரு சாப்பாடு, மூணாவது நாள் பசி நோம்பு. ஏழையாக வாழணும், ஏழைகளோடு வாழணும், ஏழைகளோடு கியாமத்தில் எழுப்பப்படணும், ஏழைகளோடு நான் சொர்க்கம் செல்லணும். சஹாபாக்கள் நபியுடைய அத்தனை ஒட்டுமொத்த வாழ்க்கையும் என்னென்னா மேலான ஆகரத்தை சம்பாதிப்பதாக இருந்தது. உஹதுடைய போர்க்களம், உஹதுடைய போர்க்களம். ஒரு சஹாபி சொல்றாரு, நான் உஹதுடைய போர்க்களம் மும்முரமாக நடக்குது, மூன்று நாளையுடைய ஏற்பாடு. என்னுடைய ஒரு தோழர் பக்கத்தில் நின்றாரு, அவருக்கு மூன்று நாள் சரியான பசி, சரியான பசி. ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன இறைச்சி துண்டை கையில கொடுத்தேன், நீங்க பசியாருங்களேன் என்று சொல்லி கொடுத்தேன், சாப்பிடுங்களேன் என்று சொல்லி கொடுத்தேன், கையில் எடுத்தாரு. உங்களுடைய போர்க்களத்தில் பாடம் என்ன? முதலாவது தோல், முதலாவது வெற்றி, வெற்றி. இரண்டாவது தோல்வி. இந்த வெற்றி அடைஞ்ச நேரத்தில்தான் நாங்கள் ஓய்வெடுத்தோம். இறைச்சி துண்டா கையில கொடுத்தேன், சாப்பிடும் போது ஒரு சத்தம் வருது, யா ஹைலல்லாஹ் இருக்கபி, குதிரைப்படை வீரர்களே மீண்டும் போர் மூண்டு விட்டது, முஸ்லிம்களுக்கு தோல்வி, போர்க்களத்தை நோக்கி புறப்படுங்கள். நாம என்ன இந்த இறைச்சி துண்டை தின்னுட்டு வரோம், ரெண்டு மணி நாளை ப்ரோ கிடைச்சிருக்கு, நாம அப்படித்தானே சொல்றேன். சுபகலா மிஸ் ஆகிற அப்படித்தானே, சுபகு மிஸ் ஆகிற அப்படித்தானே. இப்ப நான் பாக்கி சொன்னேன், அரை மணி சாதத்துக்குள்ள அழைக்காம சொல்லுவாங்க வேலையை பார்த்தா வேலை. இப்ப கோல் எடுத்து கேப்பாரு, அதுல பாங்கு சொல்லக்குள்ள முடிச்சுட்டா இருந்தேன், எலும்போன்னு தூங்கின வேலரை ஆயிட்டது. சுபோட ஹாலா தானே, கலாவுடைய பாங்கு கிடைக்கும். சுபகு மிஸ் ஆகிற அப்படித்தானே, தொழில மிஸ் ஆகிற அப்படித்தானே. நரகத்துல மனிதர்கள் எல்லாம் நரகவாதிகளை அனுப்பப்படும், அனுப்பப்படக்கூட சைத்தான் பக்கத்துல நிற்பான், சைத்தான் பக்கத்துல நிற்பான். அப்ப சைத்தான கண்டவன நம்மளாக்க சொல்லுவாங்க, அல்லாஹ் கிட்ட, யல்லா இவன் தான் என்ன கெடுத்த, இந்த நிக்கான படுபாவி இவன் தான் கெடுத்தான். வாங்கி சொல்லக்கூட டிவிய ஓ பண்றான்டா, சவுண்ட குறைய வச்சு கேளுங்க, சவுண்ட குறைய வச்சு கேளுங்க. அது எங்க இருந்து எடுத்தாங்க, அந்த மருத்துவம் நானும் தேர்தன் தான், இருக்கிற கிதாப் எல்லாம் தேடித்தர். யாராவது பத்து வாங்கியாவது கிடைச்சா நீ காட்டுங்க, ரேடியோ குறைக்கிறேன், வாங்க சொல்லுறா குறடா. அவன் அங்க அவள் ஆடுறத நான் பார்த்துட்டு வாங்கிக்கு வாங்க குறைச்சிருக்கான், மரியாத மரியாத. சரி அப்பா சொல்லுவாங்க, நான் சைத்தான சைத்தான பத்தி உள்ளா கிட்ட, யாரா இவன் தான் யாரா என்ன கெடுத்தான், நான் தொடர்ந்தான் ரெடியாயினேன், இவன் தான் மாறான். சைத்தான் சொல்லுவான நிப்பாட்டு, உன்னை எப்பயாவது தொழாலன்னு சொல்லிருக்கிறான், ஒரு நாள் காட்டு சொல்லு, வார வெள்ளிக்கிழமையில இருந்து தொடர்ந்து நீராது நாயனேவன். இந்த லுவருக்கு இன்றைக்கு இந்த லுவருக்கு தொழ பிடிச்சா இனி தொழுகிறான் என்று நான் நினைத்தேன். நான் அப்படித்தான் உனக்கு சொன்னேன், நீராதுக்கு நான் ஒன்று செய்யல, சுபவுக்கு வாங்க சொல்லிட்டு நான் பள்ளியில அரமணிச்சாலே இக்காம என்ன சொன்னேன், நீ தூங்கினதுக்கு நான் ஒண்ணு செய்யலாது. செய்தான் ஓரமாயிரும் இதான் நடந்தது, இதான் உண்மை நிலவரம். அவன் தப்பிச்சிருவான். குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது, சைத்தானை தவிப்பார்கள், சைத்தான் இவங்களை ஏமாற்றி விடுவான், அதுவும் தான் அல்லாவுடைய எதிரி என்று சொல்லுது. சஹாபி சொன்னாராம், அந்த நிறைஞ்சு துண்டை கண்ணுக்கு முன்னால வச்சுட்டு இன்னி லாஜிலு ரீஹல் ஜன்னதி ஃபீ ஜபலி உஹத், உஹது மலையடி வாரத்தில் சொர்க்கத்துடைய நறுமணம் வருவதை நான் உணர்கிறேன், நுகர்கிறேன். அந்த தோழர் சொல்றாரு, என்று பாடியவர்களாக இறைச்சி துண்ட தூக்கி வீசினாரே, உஹதுடைய போர்க்களத்தில் நுழைந்தாரு, நான் பார்த்தேன் அந்த தோழர் ஜனாசாவாக வெளியே வந்தாரு. ஜனாசாவாக வெளியே வந்தாரு. உங்களுக்கு தெரியுமா, நீங்க எல்லோரும் படிச்சிருப்பீங்க, அர்க்கம் எல்லாம் யார் அவங்க, நபியுடைய நபியுடைய பத்து வருட ஹாதிம் பணிவிடையாளர், ஹாதிம் பணிவிடையாளர். தாய்மார்கள் கவனிங்க, இதுதான் லட்சியம், இதுதான் நோக்கம், துன்யாவுடைய ஒட்டுமொத்த நோக்கமே இதுதான். அர்க்கம் ரதியல்லாஹுவன் ஏழு வயதிலேயே நபிக்கிட்ட கொண்டு வந்து, சில வயதுல குறைந்த வயது என்ன வருது, நபிக்கிட்ட கொண்டு வந்து தன்னுடைய தாய் ஒப்படைக்காங்க. எப்படி ஒப்படைக்காங்க, யார சொல்லல்லா இந்த அறிக்காரு மகன், இவரை பணிவிடை செய்யுங்க என்று ஒப்படைக்கல. தாய்மார்கள் கவனிங்க, பணிவிடைக்கு வச்சு கொள்ளுங்க என்று ஒப்படைக்கல. எப்படி ஒப்படைத்தாங்கன்னா, யார சூழல்லா இந்தாரிக்கார் என்ற மகன், இவரை நீங்க யுத்தத்துல கவனமா கவனிங்க, யுத்தத்துல ஈட்டி வரும்போது இவரை கேடயமாக வச்சு கொள்ளுங்க. இந்த வரலாறு நீங்க படிக்கணும். நான் படிக்கும் போது கண்கலங்கி இருக்கிறேன், இப்படி ஒரு தாயா, இப்படி ஒரு மக்களா, இப்படி ஒரு சமூகம் இந்த பூமியில வாழ்ந்ததா. ஏழு வயது மகனே, அஞ்சு வயது மகனே, நபியிடத்துல தாய் கொண்டு வந்து எப்படி ஒப்படைக்காண்டா, யார சொல்லா இன்னாரிக்கார் என்ற மகன், இவரை நீங்க யுத்தத்தில கேடயமாக பாவிச்சு கொள்ளுங்க. இதுதான் ஒரு மனிதனுடைய தீனுடைய ஆகரத்துடைய லட்சியம் என்பது. அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்ய வேண்டும். ஒன்று ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, இந்த பூமியில மௌத்துக்கு முன்னான ஏழையாக வாழ்ந்தாலோ, குருடனாக வாழ்ந்தாலோ, செவிடனாக வாழ்ந்தாலோ, கால் இல்லாமல் கை இல்லாமல் வாழ்ந்தாலோ, யாரும் இங்க குறை சொல்லுவது கிடையாது. உங்கள ஆதரத்தில் அல்லாஹ் வெளிப்பாட்டி, மனிதா நீ மடமையாக வாழ்ந்துட்டாய், ஏண்டாலி காசு சம்பாதிக்கல போ நரகவாதி என்று சொல்லவும் மாட்டான். சொல்லுவானா ஒருத்தர் ஏழையாக வாழ்ந்தாரு, பெருசா பணம் இல்லை, இபாதத்தோட வாழ்ந்தாரு, தொழுகையாளியா வாழ்ந்தாரு, மக்களுக்கு நல்லவரா வாழ்ந்தாரு, மக்கள் பிள்ளைகளுக்கு வாப்பா நல்ல ஒரு வாப்பமாக வாழ்ந்தாரு, ஆனா அவர்கிட்ட காசு இருக்கல, அவர்கிட்ட பணம் இருக்கல. அல்லாஹ் கியாமத்தில் எழுப்பாட்டு, மனிதா நீ ஒரு பாவி. என்ன பாவி? இவ்வளவு பேரு இத்தனை கோடி பணம் வைத்திருக்கும் போது நீ ஏழையாக வாழ்ந்து மௌத்தாக இருக்கிறாயே, போ நரகம் என்று அல்லாஹ் சொல்ல மாட்டான். ஞாபகம் வைங்க, உலகத்துல பல படிப்புகள் பல பட்டங்கள் இருக்குது. என்ன படிப்பு? என்ன பட்டம்? டாக்டர் இருக்குது, இன்ஜினியர் இருக்குது, லாயர் இருக்குது, வேற என்ன ஆலிம் இருக்குது, அல்லாமான்னு சொல்லுவாங்க, ஹாபிதுன்னு சொல்லுவாங்க, முஃப்தின்னு சொல்லுவாங்க. ஆகரத்துல ரெண்டே ரெண்டு பட்டம் தான், ஒன்று நரகவாதி, இன்னொன்னு சொல்லுவாங்க. எதுக்கு தகுதி அடைக்கிறோம்? எதுக்கு தகுதி? என்னவாப்பா தகுதி இருக்குது? எனக்கு நீ சொர்க்கம் தான், என்ன கேட்பதற்கு எந்த தகுதி இருக்குது? உமரிடத்துல சபையில சகலாலயத்திடம் சொன்னாங்க, மலக்குகள் ரெண்டு மலக்குகள் கபரில வச்சதுக்கு பின்னால ரெண்டு மலக்குகள், அதாவது கபரில நாம ஒருத்தர் அழைக்கிறதுக்கு பின்னால அவரை மூடிடுவோம், மூடிடுவோம், மூடிட்டு எல்லோரும் நடந்து போவோம். நடந்து போகக்கூடிய நேரத்தில் கடைசி மனிதர் அவருடைய செருப்படி சத்தம் கேட்கும் போது ரெண்டு மலக்குகள் கபருக்குள்ள வருவாங்க, அவரை எடுப்பாற்றுவாங்க, கபருக்குள்ள இருக்கிறவரை உட்கார வைப்பாங்க, கேட்பாங்க, மண் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யாரு? உமர் சொன்னாங்க, என்னிடத்தில் அந்த மலக்குகள் வந்து மண் ரப்புக்க என்று கேட்டால் நான் கேட்பேன், உமன் ரப்புக்குமா, உங்க ரெண்டு பேருடைய ரப்பு யாரு? அந்த உமரை பார்த்து சல்லதாலேஸ்வரர் சொன்னாங்க, யா உமர், இந்த பூமியில் நீங்க ஒரு பாதையில் வந்தால் உங்களை கண்டு ஷைத்தான் இன்னொரு பாதையில் ஓடுகிறான் என்று சொன்னாங்க. இந்த சகாபாக்கள் பூமியில் வாங்கிய பட்டங்கள், ஆகரத்தில் யார் ஒரு மனிதனையும் ஏழ்மை என்பதால் நரகம் போவதும் கிடையாது, செல்வம் என்பதால் சொர்க்கம் போவதும் கிடையாது. இங்க முண்டம், இங்க குருடுண்டா, இங்க சொத்துண்டா, இங்க கால் ஊனமுண்டா, கியாமத்தில் நல்ல காலோடு நல்ல கையோடு கண் தெளிவாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னால கொண்டு வரப்படுவாங்க. அங்க ஊழல் இருக்காது, அங்க செவில் இருக்காது. கேட்கப்படும் ஒன்னே ஒன்னு கேட்கப்படும். நான் எல்லாத்தையும் சொல்றேன், எல்லாத்தையும் நான் சொல்லி வருகிறேன், அதுக்கு தயாராகுங்க. என்ன கேட்கப்படும்? ஒரே ஒரு வன்ஷட்டான ஒரு கேள்வி கேட்கப்படும், எல்லோரும் தயாராகுங்க. என்ன கேள்வி கேட்கப்படும்? கபரில கேட்கப்பட்ட அதே கேள்வி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கேட்கப்படும். என்ன கேட்கப்படும்? நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, மன் ரப்புக்க, உமா நபியுக்க, உமா தீனுக்க, உமா இமாமுக்க, இதெல்லாம் கேட்கப்படும். முதலாவது என்ன கேட்கப்படும்? மன் ரப்புக்க, உன் ரப்பு யாரு? உன் ரப்பு யாரு? இந்த கேள்வியில யார் அவுட்டோ, இரண்டாவது மூணாவது நாலாவது கேள்வி கேட்கப்படவே மாட்டார். ஆட்டம் புரோஸ் மண் ரப்புக்க என்ற கேள்விக்கு உன்னுடைய ரப்பு யாரு என்ற கேள்விக்கு யார் ஒன்ஷொட்டான பதில் சொல்லுவாங்கன்னா, யாரு தொழுகையாளியாக, யார் அல்லாஹ்வை பயந்து தீண்டாரியாக இரவிலும் பகலிலும் தனிமையிலும் கூட்டத்திலும் ரூமிலும் பஜாரிலும் யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தார்களோ அவர் சொல்லுவாரே, ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்பார். எங்கு இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் லட்சியத்தோடு வாழுங்கள், என்னுடைய லட்சியம் சொர்க்கம், என்னுடைய திருப்தி என்பது அல்லாஹ்வுடைய பொருத்தம்.
ஒரு
ஆசிரியர் இருந்தாரோ,
ஒரு ஆசிரியர், அவரு ஆசிரியர் என்று சொல்றத விட லப்ப நம்ம வள்ளிமலம் வந்து லப்பைக்கிட்ட நாங்க ஓதி, நீங்க எல்லாம் லப்பைக்கிட்ட ஓதி, லப்பைக்கிட்ட ஓதினாக்கெல்லாம் நல்லா தான் வேற லைஃப் அங்கே மாதிரி. சரி, அப்ப ஒரு லெப்ப மோதினார் சொன்னாராம், பிள்ளைகளுக்கு இந்த தனிமையில அல்லாஹ்வை பத்தி தக்வாவை பத்தி படிச்சு கொடுக்கணும். எல்லாரும் நடிக்கலாம், படம் போடலாம், படம் காட்டலாம், நல்லாண்மை வெறும் தனிமையில என்ன செய்யறான்னு யாரு இருந்தா இத படிச்சு கொடுக்க ஒரு மல்லிம் ஐடியா போட்டு ஒரு லெப்ப ஆலிம் சின்ன பிள்ளைகளுக்கு சொன்னாராம், டேய் நீங்க எல்லாரும் ஊட்ட போய் யாருமே பார்த்தா இடத்துல கத்திய எடுத்து ஒரு பழம் வெட்டிட்டு வரணும், யாருமே பார்க்க கூடாது. ஒருத்தன் என்ன செஞ்சான், எல்லாரும் போயிட்டு அவுட்டு ஒரு உள்ள கத்தியையும் பழத்தையும் எடுத்துட்டு கட்டிலே கீழே போந்தான். யாரும் காண மாட்டான், யாரும் காண மாட்டான், காண மாட்டான். அவன சிந்தனை என்ன, கட்டிலுக்கு கீழே போந்தா யாரும் பார்க்க மாட்டான். ஒவ்வொரு 39 பேரு ஒவ்வொரு இடத்திலையும் ஒழிச்சி அப்பிள வெட்டிட்டு வந்தான். 40வது அப்பிளோட கத்தியோட பள்ளிக்கு வந்தான். ஆசிரியர் கேட்டாராம், 39 பேரு ஒருத்தருக்கு தெரியாம வெட்டிட்டு வந்துருக்கா, நீ மட்டும் வெட்டாம வந்திருக்கீடா, ஏண்டான்னு கேட்டான். சொன்னான், கட்டிலீக்குள்ளையும் போனேன், கக்குசுக்குள்ளையும் போனேன், இருட்டுல ரூமையும் அழைச்சிட்டு இருந்தேன், என்னுடைய அல்லாஹ் பார்க்காத ஒரு இடமும் இல்லை, அதனால சும்மா வந்தேன். இந்த தக்வா, இந்த லட்சியம், இந்த இரையச்சம், இந்த பயம் யாருக்கு உலகத்துல இருக்குதோ அவர் மட்டும்தான் சொல்லுவாரு, ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லுவார். தெரியாதவன் சொல்லுவாட்டே, ஒரு பாவி சொல்லுவாட்டு ரப்பி அல்லாஹ் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு ஹாய் ஹாய் லா அதிரி. தமிழ்நாடு அரசன் சொல்றா, ஐயோ ஐயோ எனக்கு தெரியாது. இங்க பாடம் இருக்கும், முதலாம் போப்பிலிருந்து படிச்சது டீச்சர் சொல்லி தந்தது, அங்க டீச்சர் சொல்லி தந்ததோ உங்களோட மனப்பாடமோ கபருடைய கயாமத்துடைய வாழ்க்கைக்கு பலனில்லை, அமலில் இருக்கணும், இபாதத்தில் இருக்கணும், ஆக்ஷனில் இருந்திருக்கணும், ஒவ்வொரு அசைவும் அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கணும். அவர் சொல்லுவாரு, என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்பதாக. இன்னொரு கேள்வி கேட்கப்படும், உம நபியுக்க, உன்னுடைய நபி யாரு, உன்னுடைய நபி யாரு? ஒரு கபரில் ஒருத்தர் வைக்கப்பட்டா, மதீனா முனவ்வரா நபியுடைய ஜனாசா வரைக்கும் பூமியில் இருக்கிற மண் அகற்றப்படும், எல்லாம் விளங்கணும், பூமியில் இருக்கிற மண் அகட்டப்படும், அகட்டப்பட்டு இங்க கபரில் இருக்கிறவருக்கு அந்த நபியை காட்டி கேட்கப்படும், இவர் யாரு, மன்ஹால ரஜுலு, இவர் யாரு அப்பா, நபியோட அன்பு வைத்து நபியுடைய சுண்ணத்துகளை பூமியில தன்னுடைய லட்சியமாக கொண்டு வாழ்ந்த மனிதர் சொல்லுவாரு, ஹாதா நபி, இவர் என்னுடைய நபி அல்லாஹ்வுடைய ரசூல். இல்லாதவர் சொல்லுவாரு, ஹாய் ஹாய் லா அதிரி, ஐயோ ஐயோ எனக்கு தெரியாது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தெரியாது என்று சொல்லுவாரு. அவருக்கு வந்த மலக்குகள் கொண்டு வந்த ஆயுதத்தால ஒரு அடி அடிப்பார்கள், 70 முழம் கீழே போய் வருவான்.
ஒரு அடி. பதில் சொன்னாரே, அல்லாஹ் சொன்னாரே, இவர் என்னுடைய நபி என்று சொன்னாரே. அவரை பார்த்து வந்த மலக்குகள் சொல்லுவாங்க, நம் தூங்குங்க, கனவு மத்தில் அருள், புது மாப்பிளைய போல, புது மாப்பிள்ள அன்று ஆவும், என்னதான் சிக்கலா இருந்தாலும், என்னதான் கவல கஷ்டம் இருந்தாலும், கல்யாணம் முடிச்சான்று ஆவும் நிம்மதியா தான் தூங்குவாங்க. அது எல்லாருடைய வழக்கம். அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டாங்க. அதை சொல்லுவாங்க மலக்குகள், அந்த கபராளியை பார்த்து, நம் கனவுமத்தின் அருள், தூங்குங்க புது மாப்பிளைய போல, எதுவரைக்கும் கயாமத்து வரைக்கும். சொர்க்கத்துடைய திரைகள் நீக்கப்படும், சொர்க்கத்துடைய வாசம் வந்து கொண்டிருக்கும், சொர்க்கத்துடைய வாசத்தை அனுபவித்தவராக கயாமத்து வரைக்கும் தூங்குவாங்க சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கயாமத்து உருவாகினவன கபரில் இருந்து எழுப்பப்படுவாங்க. எப்படின்னா, தலையில் இருந்த மண்ணை தட்டியவர்களாக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லியவர்களாக மஹ்ஷருடைய மைதானத்துக்கு வருவாங்க. அல்லாஹ் கபூல் செய்வாங்க. சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மலக்கு ஏளனம் செய்வாரு, ஒரு மலக்கு அறிவிப்பு செய்வாரு, ஒரு கூட்டம் எழுப்பிருப்பாங்க. இரவிலும் தனிமையிலும் பகலிலும் கூட்டத்திலும் அல்லாஹுவை பயந்து வாழ்ந்த மனிதர்கள் எங்கே என்று சொன்னவுடனே ஒரு கூட்டம் அஷரில் எழுப்பிருப்பாங்க. எந்தவித கேள்விகளுக்கும் இல்லாமல் சொர்க்கம் போவாங்க. நரகருடைய மைதானத்தில் இங்கு நன்மை செஞ்ச மக்கள் வெயில் அடிக்கும் போது மலக்குகள் வந்து சொல்லுவாங்களா, என்னவாப்பா இங்கேயும் கஷ்டப்படுறீங்க, போங்க சொர்க்கத்துக்கு, போங்க சொர்க்கத்துக்கு போங்க, இங்க நீங்க காத்து நிக்க தேவையில்லை, போங்க, உங்களுக்குத்தான் இந்த சொர்க்கம், போங்க என்று சொல்லப்படும். நான் கேட்கிறேன், இந்த தகுதிகளை அடையக்கூடிய மனிதர்களாக வாழ்வோமா? நம்மள மௌத்து நிகழ்ந்தால் இதை அடைவோமா? சொர்க்கம் என்பது அது இன்பங்கள் நிறைந்தான், அதுக்கு பெருமதி கிடையாது, அதுக்கு ஒரு விலை மதிப்பு கிடையாது. சொன்னாங்க சொன்னதாலே சொல்லம், ஒரு பெண் யாரு, சொர்க்கத்துடைய ஒரு பெண், சொர்க்கத்தில் இருந்து, அதனால இங்க வந்திருக்கிறார்களே ஏசுதான் அர்த்தம் இல்லை, சொர்க்கத்து பெண்புல ஏசுலங்களை நம்மள தரம் குறைஞ்சிட்டாரு என்று பார்க்க வேணா. சொர்க்கத்தினுடைய இன்பங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சொர்க்கம் எப்படி இருக்கும், நீங்க எப்படி ஆசிரிக்கணும், நீங்க எப்படி இருக்கணும் என்ற விஷயத்துல சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுவாங்க. சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சொர்க்கத்துல இருந்து ஒரு பெண், ஹூரலின் பெண் சொர்க்கத்துல இருந்து இந்த பூமிக்கு தன் சின்ன விரலை காட்டுவானாக இருந்தால் இந்த சூரியன் ஒளி பங்கிடும். ஒரு பெண் சொர்க்கத்துல இருந்து இந்த சமுத்திரம் என்கிற இந்த கடலில் ஒரு தடவை எச்சிலை துப்புவானாக இருந்தா இந்த உப்பு நீர் இனிப்பாக மாறும் சொன்னாங்க. உப்பு நீர் இனிப்பாக மாறும் சொன்னாங்க. சொர்க்கத்தில் நீங்க எல்லாரும் பால் குடிச்சிருக்கீங்க, பால் குடிச்சிருக்கீங்க, ஒரு போத்தல் வாங்கிட்டு வந்தா அரை போத்தலை குடிச்சா அரை போத்தல் என்ன செய்யற, ஒன்று சூடாக்கி வைப்போம், இல்லைன்னா பிஸ்கின் பெட்டியில வைப்போம், என்ன பிஸ்கின் பெட்டி, ஃப்ரிட்ஜ். தர்மம் செய்யறதுக்கு தடையா இருக்கிற சாமான் அது மட்டும்தான், மிச்சப்படுறதுலாம் ஃப்ரிட்ஜில் இறக்கி வைக்கிறேன், ஒரு காலம் இருந்துச்சுன்னா மிச்சப்படுறதுலாம் ஏழையில கொடுக்குறேன், இப்ப என்ன செய்யறா மிச்சப்படுறதுலாம் ஃப்ரிட்ஜில் இறக்கி வைக்கிறேன். இந்த நோம்பு வருது, நோம்பு வந்தா எல்லாரும் ஃப்ரிட்ஜ் திறந்தா விளங்கும். முதலாவது நோம்புல இந்த கலந்த சர்பந்து 27 நோம்பு வரைக்கும் இருக்கும். இவனும் குடிக்க மாட்டான், யாருக்கு குடிக்க கொடுத்துருக்கோம். எப்படி குடிக்கிறா? சில தர்மம் நோம்புல சில பேர் தர்மம் என்னன்னா, இவர் குடிச்சு இவர் திண்டு மிச்சப்பட்டதுதான் பக்கத்து மாமியை கொடுக்கும். கஞ்சன் சம்சாவ அந்த பொம்பளை சம்சாவை கொடுத்து போடுவா. திண்டு ஏலா திங்கிறதுக்கு முன்னால தர்மம் கொடுங்க. நீங்க குடிக்கிறதுக்கு முன்னால கஞ்சம் கொடுங்க. ரோட்டிலிருந்து சம்சா வாங்கும் போதும் 10 சம்சா வீட்டுக்கு தேவைண்டா, 15 சம்சா வாங்கிட்டு வாங்க. 5 சம்சாவை ஏழைகளை தேடி ஒரு 5 சம்சாவை கொடுங்க. 5 பெட்டிச கொடுங்க, 5 வடைய கொடுங்க. அப்போ அரவாசி போட்டை குடிச்சா அரவாசி பிரிட்ஜில் வைப்போம், இல்லைன்னா என்ன செய்வோம்? காய்ச்சி வைப்போம். அப்படித்தானே காய்ச்சி வைப்போம். சொர்க்கத்தில் அப்படி இல்லை. சொர்க்கத்துல சொர்க்கத்துடைய இன்பம் எப்படின்னா, காக்கிறையும் இல்லை பிரிட்ஜில் வைக்கிறையும் இல்லை. சொர்க்கத்துல அன்ஹாரும் இல்லவனின், நீங்க சொர்க்கத்துக்கு வாங்க. அல்லாஹ் சொல்றான், அன்ஹாரும் இல்லவனின் பால் ஆறாக ஓடும். லம்ய தகையர் தாமோ, அது கெட்டு போகாது. பால் ஆறாக ஓடும். லம்ய தகையர் தாமோ, அதனுடைய வாசமோ அதனுடைய தோற்றமோ கெட்டு போகாது. குழு சாப்பிடுங்க, வஷரமும் குடிங்க என்று சொல்லப்படும் லாமத்துவத்தின், அது அங்க உங்களுக்கு போதும் என்று துண்டிக்கப்படவும் மாட்டாரு. வலாமம் நூகத்தில் தடை செய்யப்படவும் மாட்டாரு. வேண்டிய மறுபடி தேன், தேன் சொர்க்கத்துல தேன் யாரா குடிச்சிருக்கீங்களா? தேன் குடிச்சிருப்பீங்க. தேன் எடுத்தாக்க சொல்லுங்க, எவ்வளவு லேசான வேலை. சாக்கலாம் கட்டி புல் கவர் பண்ணி மரத்துல ஏறி நெருப்போட ஏறி ஒரு போத்தல் தேன் எடுத்துட்டு வருவோம். அவன்கிட்ட கேட்டா சொல்லுவான், தேன் எடுக்கிற பெருமதிய. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தேன் இருக்கிறேன், அது தேன் ஆறாக ஓடும். தேன் ஆறாக ஓடும். அள்ளி அள்ளி குடிப்பீங்க. இன்னொன்று வான்ஹாரும் மின் ஹம்ரின் சாராயம், சாராயம் ஆறாக ஓடும். இங்கே சாராயம் குடிச்சு தௌபா இல்லாமல் மௌத்தாகினால் சொர்க்கத்தில் சாராயம் கிடைக்காது. இங்க சாராயம் குடிச்சிட்டு யாரு ரோட்டாட்டு வந்து, யாரு ரோட்டாட்டு வந்து, இவர்தான் சாராயம் குடிச்ச அந்த ஊருக்கெல்லாம் நேரியா இருக்கே ராஜா வாயிருவாரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வான்ஹாரு மின் ஹம்ரின் லஸ்ஸத்தில் லிஷாரிபீன், சொர்க்கத்தில் மது தருவோம், லஸ்ஸத்தில் லிஷாரிபீன், குடிக்க குடிக்க எனர்ஜி ஆகுவீங்க, அழகாவீங்க, உங்களுக்கு போதை வராது. ஆசல்லியா சொர்க்கத்தை அனுபவிக்க, ஆசல்லியா சொர்க்கத்துடைய இன்பத்தை அனுபவிக்க, அந்த இலட்சியம் இல்லையா? இன்னொரு இன்பம் கிடைக்கிறது பாருங்க சொர்க்கத்துல என்ன இன்பம். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லல்லா, நாங்க இங்கதான் அல்லாவை பார்க்கல, இங்கதான் அல்லாவை பார்க்கல, கியாமத்திலேயாவது பார்க்கலாமா? இந்த கேட்டாங்க தாய்மார்கள் கவனிங்க, இங்கதான் அல்லாவை பார்க்கலையே, இது பாவிகளுக்கு கிடைக்காது. சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீலவானம், நீலவானம் 14 பிறை பௌர்ணமி மேகமில்லாத நேரத்தில் எப்படி தெளிவாக வானத்தில் பௌர்ணமி நிலவு தெரியுமோ அப்படி அல்லாஹ் கியாமத்தில் உங்களுடைய கண்களுக்கு தெரிவான். அந்த நேரத்தில் அஸ்ஸலாமு அலா இபாதில்லாஹ், அல்லாஹ்வுடைய என்னுடைய அடியார்களே உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வை பார்த்த உடனே இந்த பூமியில் யார் சுஜூது செய்தார்களோ அவர்கள் எல்லோரும் சுஜூதில் விழுவார்கள். யாரு தொழுகையாளியாக பூமியில வாழலையோ அவங்க சுஜூது செய்ய முற்படுவார்கள், முதுகுகள் இரும்புகளாக மாற்றப்படும், வளையலாமாகும், ருக்கு செய்யலாமாகும். சொல்லப்படும் இவர்கள் நரகவாதிகள், போடுங்க நரகத்தில். குரான் வருது, குரான்ல ஒரு வசனம் வருது, நானும் அந்த தப்சீரை மிச்ச நல்லா தேடுகிறேன். என்னடா இப்படி ஒரு வசனம் வருது, என்னடா
وسيق الذين اتقوا ربهم الى الجنه زمرا
சொர்க்கவாதிகள் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தவர்கள் சொர்க்கத்தின் பக்கம் இழுத்து கொண்டு போய் போடப்படுவார்கள். அதனடாது கல்யாணத்துக்கு இழுத்துக்கிட்ட வர சொன்னா போதும், இங்க தகன் தட்டு சேர்ந்துடும் அப்படின வலிமாக்கு சொன்னா போதும், தகன் செட்டு சேர்ந்துடும் அப்படித்தானே. ஒரு இன்பம் ஒரு சந்தோஷம் ஆல்ரெடி. இங்க குரான் சொல்லுது சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்குள்ள இழுத்து கொண்டு போய் போடப்படுவார்கள், அந்த சொர்க்கத்தினுடைய வாசல் இவர்களை கண்டவுடனே ஒட்டோவா துறக்கும். இந்த யாவட்டிலே தான் துறக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் பார்த்தா சொர்க்கத்தை என்ன அல்லா இங்க இப்படி இருந்தா சொர்க்கம் எப்படி இருக்கும், நுவரலியாவுக்கு போனா அல்லா இந்த நுவரலியாவே இப்படி இருந்தா சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படி நினைக்கணும். இந்த சொர்க்கம் இந்த நுவரலியாவே இந்த பூமியில் இருக்கிற இந்த பூமியே இப்படி அழகாக படைத்த என்னுடைய ரப்பு அல்லா சொர்க்கத்தை எப்படி படைச்சிருப்பான், எப்படி இன்பமாக இருக்கும் இந்த கால் அந்த சொர்க்கத்தை மிதிக்குமா என்ற ஏக்கத்தோட வரணும். நான் தேடின ஏன் சொர்க்கவாதிகள் எல்லாம் இழுத்துக் கொண்டு வரான்டா, சொர்க்கவாதிகள் எல்லாம் முடிவு செய்யப்பட்ட உடனே மலக்குகள் வந்து சொர்க்கவாதிகளை கூட்டிட்டு போவாங்களா, இங்க வாங்கறேன் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறோம் என்று சொல்லி கூட்டிட்டு போய் ஒரு சில நீக்கப்படும், ரெண்டு நிற நீக்கப்படும், மூணு நிற நீக்கப்படும், 70,000 திரைகள் நீக்கப்படும். அல்லாஹ்வுடைய தஜல்லியாத்தை காண்பார்கள் சொர்க்கவாதிகள், அல்லாஹ்வை பார்ப்பார்கள், அல்லாஹ் அவருடைய அரசில் உட்கார்ந்து கொண்டிருப்பான், சொர்க்கவாதிகள் பார்த்து கொண்டே இருப்பார்கள், பார்த்து கொண்டே இருப்பார்கள், பார்த்துக்கிட்டே இருப்பார்கள். மலக்குகள் வந்து கேட்பாங்களா, எவ்வளவு நேரம் தான் பாக்குற, வாங்கல சொர்க்கத்துக்குள்ள போவோம். சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்களா, இப்பதான் அங்க வந்தோம், அதுக்கு இடையில கூப்பிடுறீங்க. இல்ல மலக்குகள் சொல்லுவாங்களா, நீங்க இப்ப பார்க்கல, நீங்க எவ்வளவு நேரமா அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா உலகத்துடைய ஆண்டின் கணக்கின் பிரகாரம் 800,000 வருடங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க.
அழிப்பு வராது, உலகத்தை அழகாக படைத்தல்லா அவனுடைய அழகை காட்டுவான் சொர்க்கத்துல. என்ன ஏற்பாடு செய்திருக்கிறோம், எந்த ஒரு ஏற்பாடும் செய்யல, பாவியாகத்தான் வாழ்ந்தோம். என்ன பாவம் செய்தேன், நான் என்னென்ன பாவங்கள் செய்திருக்கிறேன், தௌபா இல்லாமல் மௌத்தாகினால் என்னுடைய நிலைமை
யாரும் தப்பே இல்லாது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், யாரும் தப்பேடாது,
யாரும் யாரும் தப்பேடாது.
ஹதீஸ்ல குர்ஆனுடைய வசனம் சூரத்துல யாசின் இல்ல, நாம் எல்லாரும் யாசின் ஓதுறப்பண்டா, யாராவது மவுத் ஆகணும், யாராவது மவுத் ஆகணும். யாராவது மவுத்தாயினா யாசின் ஓதுறேன், வாப்பா மவுத்தாயினா யாசின் அடிச்சு கொடுக்குறேன், உமா மவுத்தாயினா யாசின் அடிச்சு கொடுக்குறேன். எப்பயாவது துறந்து பார்த்திருக்கீங்களா யாசின் என்ன சொல்லுது இல்ல, எப்பயாவது தர்ஜமா பார்த்திருக்கீங்களா யாசின் என்ன சொல்லுது இல்ல, யாசின் சொல்ற செய்தி எல்லாம் சாப்பிடுற செய்தி இல்ல, ஓதிட்டு சாப்பிடுற செய்தியா சொல்லுறது, அது நரகத்தை பத்தி பேசுது, மவுத்தை பத்தி பேசுது, சொர்க்கத்தை பத்தி பேசுது. இன்னொன்று என்ன சொல்லுதுன்னா, அல்யௌம நஹ்திமு அலா அஃவாஹிஹிம்
மனிதா கயாமத்தில் அல்லாஹ் உன்னுடைய வாயை பூட்டு போடுவார்.
தாய்மார்கள் கவனிங்க, என்னென்ன பாவம் செய்திருக்கிறோம் யாருக்கும் தெரியாம ரகசியமாக.
ஒருத்தர் சொன்னாரு, வெளிநாட்டுக்கு போறாங்கன்னு இருக்காங்களே, ஏர்போர்ட்ல வந்து சரியா தௌபா செய்யணும். அவன் செய்யற கூட்டம் அங்க வந்து பார்க்கணும். ஏன் சொல்லுங்க, அவன் அங்க யாரும் இல்ல, வாப்ப இல்ல, தம்பி இல்ல, நான் அல்ல, அவன் பாடுதான். இங்க வந்தான்டா அவனை போல ஒரு அவுளியாவ, நான் எங்கேயும் காணல. 24 மணி நேரம் பள்ளி கிடையாது, ஆனா அங்க காட்டுற கூத்து அல்லாஹ் அப்படி கூத்து காட்டுறான். யாரோட்ல இருந்து அவனை, அப்ப அவனை அத்தடிச்சு சமூட்ட கூட்டி வரணும். அவ்வளவு பாவம் செய்யணும், மக்களுக்கு மறைக்கலாம், கணவன் மனைவிக்கு மறைக்கலாம், மனைவி கணவன் ஒரு காலம் இருந்துச்சு, மனைவி கணவனுக்கு மறைக்கலாம் ஒரு காலம் இருந்துச்சு. நான் அடுத்த சப்ஜெக்ட் பேசுவேன் சார். நான் எல்லார்டையும் சொல்றேன்டா, மனைவிக்கு பக்கத்துல இருந்து உங்களுக்கு போல் வருது, அவளை வச்சு பேசுங்க. ஹலோ, என்ன விஷயம்? நான் வீட்டு இருக்கேன், இப்ப பேசல, அதுக்கப்புறம் பேசுவேன். இவர் போன் எடுத்துட்டு வெளியே வருவேன். அப்ப இவ பாப்பா இது என்ன போன், நம்மகிட்ட வச்சு பேச அங்க ஓடுறாரு. ரைட், இப்ப என்ன நடக்கும்டா, போன் எங்க இருக்கிறோ அங்க இணைய சுத்துவான். இவர் அட்டன் பண்றதுக்கு முன்னால அப்ப அவ அட்டன் பண்ணுவான். ஒரு காலம் இருந்துச்சு போன் வந்தா வீட்டுக்குள்ள ஓட்டிவாரு, இப்ப எப்படி காலம் ஆயிட்டுதான் போன் வந்தா வெளியே வர்றது. சில பேர் எப்படின்னா, இந்த போன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து பேசி 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 நடந்து 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 போய் போன் கட் ஆயினோட ஆட்டா முடிச்சு ஊட்ட வந்த சரித்திரம்னா வரலாறு. அவ்வளவு தூரம் நடந்திருக்கான் பேசி பேசி, அவ்வளவு தூரம். நான் கேட்க அப்படியே சரி, அது அடுத்த சப்ஜெக்ட் பேசுவோம். அப்ப என்ன சொல்றா, வெளி உலகுக்கு தெரியாமல் செய்த பாவங்கள் கயாமத்தில் காட்டப்படும். சூரத்து ஜில்ஸால் இரா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, அதான் சொல்லுது. ஃபம்மா மன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஐஷத்தில் ராளியா, யாருடைய மவாஸீன் அவர்களுடைய தராசி நன்மையின் தட்டில் கனமானதோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள். வம்மா மன் ஹஃபத் மவாஸீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா, யாருடைய நன்மை பாவத்தின் தட்டு கனமானதோ அவங்க ஹாவியா என்ற நரகம் போவார்கள், யாரும் தடை செய்யலாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யரா. ஆய்வார்கள் கவனிங்க, நீங்க பூமியில கடுகளவு நன்மை செய்தாலும், யாரும் இல்ல, பள்ளிக்குள்ள தொலை வந்தீங்க, லுஹாவுடைய டைம் ஆயிட்டு, லுஹாவுடைய தொழுகை இப்பதான் பேச ஆரம்பிச்சாங்க, டைம் ஆயிட்டு, லுஹாவுடைய தொழுகை பள்ளியினுடைய அபிவிருத்தி உண்டிய வச்சிருக்கீங்க. நீங்க பாத்தீங்க 2000 தான இருக்கு, 1000 இருக்கு, வெறும் 10 தேடுறாரு, 10 சரி தேடினாலும் 200 இருக்கு, 200 எடுத்து உண்டி எல்லாம் போட்டாரு. எந்த நிலைமையே, காலையில 11 லுஹாவுடைய நேரம், பள்ளிக்கே யாரும் இல்லை, சொல்லிட்டு போயிட்டாரு. அல்லா இந்த 10 அங்க காட்டுவான். அந்த நாள் ரவாஹ பள்ளியில உண்டி அல்ல போட்டீங்கன்னா 20 அதான் இது. அப்பதான் நினைப்பார், அல்லா 2000 போட்டிருக்கலாம். இதத்தான் குர்ஆன் சொல்லுது, எந்த ஒரு காரியம் செய்தாலும் மறுமையை இலக்கு வைத்து செய்யுங்கள், அங்கு நான் இந்த கூலியை அடைய வேண்டும். சிறிய ஒரு பாவம் செய்தாலும், தாய்மார்களே உறவுகளே நன்றாக ஞாபகம் வையுங்கள், அந்த பாவம் செய்யும் போது நீங்கள் என்னோனும்
இதோடு இது முடியல, கயாமத்து வரைக்கும் இந்த பாவம் இருக்கும்.
சொல்லிருக்கேன் உதாரணம், ஒரு சஹாபி வந்தாங்க, ஒரு பொம்புல நபி நடந்து வந்தாங்க, ஒரு மூதாட்டி பொம்புல தாய்மார்கள் காவலிங்க, மூதாட்டி பொம்புல தந்த பேர பிள்ளைய கைய பொத்திக்கிட்டு கத்துக்கிட்டு இது புள்ள இங்க வாமா கத்தாம கிட்ட வந்தா பேரிச்சம்பளம் தருவன் சொன்னான். நபி நின்று கேட்டாங்க சொல்லதானே சொல்லாம், தாயே கைக்குள்ள பேரிச்சம்பளம் இருக்கான்னு கேட்டான். அந்த மூதாட்டி சொன்னா, இல்ல யார சொல்லதா, அப்படி சொன்னா கத்தாம கிட்ட வரும். நான் மணி சொல்றானே கத்தாதீங்களா, பாப்ப மாவீட்டு போகல மழை வாங்கி வருவன், கட்டாயம் மழை வாங்கி வந்துடும். நிலைமை சிக்கலாய் கத்தாதீங்களா, பெருநாளைக்கு ரெண்டு உருப்படுத்துறவன் எடுத்து கொடுத்துருவன். பொய் அதெல்லாம் சில நாள் சொன்னாங்க, தாயே நீங்க இப்ப சொன்னீங்களே பொய், இந்த பொய் உங்களை நரகத்துக்கு கொண்டு போகும். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரதின் ஷர்ரன் யரா, கடுகளவு பாவம் செய்தாலும் கியாமத்தில் நாங்கள் காட்டுவோம், அதை நாங்கள் மறைக்க மாட்டோம். இன்னொன்று குர்ஆன் சொல்லுது, ஒரு மனிதரை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பானா, மனிதா நீ இந்த நேரத்துல இன்ன பாவம் செய்தாதானே, இப்படி செஞ்சானே நீ, இப்படி செஞ்சானே நீ, இப்படி செய்ததானே, ஒரு மனிதன் சொல்லுவானா, இல்லையே இல்லையே நான் செய்யலாப்பா, நான் செய்யல, இது சும்மா இதெல்லாம் சும்மா எழுதிருக்கு குர்ஆன் சொல்லுது, இது நான் சொல்லல. என்ன சொல்லுது குர்ஆன், மனிதன்கிட்ட ஒரு இயல்பு இருக்குது, தாய்மார்கள் கவனிங்க எல்லாரும் கவனிங்க, மனிதன்கிட்ட ஒரு இயல்பு இருக்குது, தான் ஒரு பிழை செஞ்சா இவர் அந்த இடத்துல லோயர் ஆயிடுவா இருக்கு. நான் செஞ்சேதான் சரி, நீங்க சொல்ற மாதிரி இல்லை, இவர் லோயர் ஆயிடுவாரு, இன்னொருத்தன் அதே பிழை எப்பயாவது செஞ்சா இவர் ஜட்ஜ் ஆயிடுவாரு, ஓ நீங்க செஞ்ச பிழை தீர்ப்பு கொடுத்துருவாரு. இது நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. என்ன சொல்லுது, கயாமத்துல எல்லாரையும் கூப்பிட்டா அவங்க அவங்களோட பட்டோடைய கையில கொடுப்பான், வாசிச்சு பாருங்க நீங்க செஞ்ச வல்லல நான் இது நான் இது வாசிச்சு பாப்பா, சும்மா ஜோக்குக்கு செஞ்ச பாவம் எல்லாம் எழுதி வச்சிருக்கு. இது நான் சொல்லல, குர்ஆன் சொல்லு. என்ன பாக்கணும், அவங்களோட மௌனையை வச்சுதான் பேசு, சூரத்தை காகுக்குள்ள வருதா அவங்க எடுத்து கேளுங்க காத்து வர, அப்படி பார்த்துட்டு தாய்மார்களுக்கு அவனிங்க அப்படி வாசிப்பான் கேட்டு, சும்மா ஜோக்குல ஒரு மெசேஜ் அனுப்பினேன் பேஸ்புக்ல, அதையும் எழுதி தனிக்காது. வாலிபர்களை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல கேளுங்கடா ஏதாவது கேள்விண்டா, அதுல நமக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது, அவ அஸ்லாம் வலைக்கு உண்டு நமக்கு செட் பண்ணிருக்கான், நம்ம வலைக்கு அஸ்லாம்னு செட் பண்ணலாமா, இதுதான் கேள்வி. இந்த கேள்வி தான் என்னோட பிள்ளை பாவம், வலைக்கு அஸ்லாம்னு எப்படிதான் நீ செட் பண்ற, ஹராமே அந்நியம் என்னோட பேசுறது, கீபோர்ட் பிடிக்கிறதே ஹராமே, தாய்க்கு வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துன்னா 30 நன்மை கிடைக்கும், அவளுக்கு நீ வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துன்னா 30 பாவம் கிடைக்கும். ஏலாது ஒரு வயதான பொம்புல, ஒரு வயதான அந்த எல்லையை தாண்டிய ஒரு வயதான ஒரு தாய் ரோட்டால போகல அஸ்லாம் வலைக்கும் மகன் சொன்னா நடந்துகிட்டு போகவே வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லிட்டு போவான்னு தெரியும், அவ யாரா இருந்தாலும் தெரியும். அந்த வயதான தாய்மார்களுக்கு சொல்லலாம், அது நமக்கு விளங்கும். இந்த மத்தாக்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, மத்தாக்களுக்கெல்லாம் இதத்தான் சொல்லுவாரு, அத்தோ ஜோக்குக்கு செஞ்ச பாவம் சரி, இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இவர் பட்டோடைய இப்படி வாசிச்சுட்டு சொல்லுவாராம், மாலிஹாதல் கிதாப், இது என்ன புத்தகம் இது, லா யுஹாதிரு சாயிரத்தன் வலா கபீரத்தன் இல்லா சா, சும்மா சும்மா செஞ்ச பாவம் எழுதி வச்சிருக்கேன் சொல்லுவாரு. இது சூரத்தில் கஹ்ஃப்ல வரக்கூடிய வசனம். இந்த தைரியத்துல யாரும் இருந்தாங்க, தனிமையில செஞ்சம், இருத்தில செஞ்சம், உம்மா பார்க்கலையே, புருஷனார் பார்க்கலையே, கொஞ்சாலி பார்க்கலையே, யாருதான் இங்க நம்மளை பார்க்க போறா, எந்த தைரியத்தில் இருந்துடாதீங்க. அல்யோம் அந்த நாள் நஃதிம் அலா அஃவாஹிஹிம், உங்களோட வாய்க்கு பூட்டு போடுவோம், வத்து கல்லிமுனா அய்தீஹிம், உங்களோட கை எங்களோட பேசும், வதஷ்ஹது அர்ஜுலுஹும், உங்களை கால் கை செய்த அந்த விடயத்துக்கு சாட்சி சொல்லும். யாரா நம்மளால நடந்து போனார், நாம போனேன் நம்ம சாட்சியது,
நீங்க செய்த சம்பாதித்த செய்த வள்ளல்களை உங்களோட காலும் கையும் சொல்லும். காலும் கையும் பேசக்கூட இவர் கேட்பாராம், நிம சகித்தும் அலைனா, ஏன் பாப்பா எனக்கு எதிராக சாட்சி சொல்றீங்க, கொஞ்சம் கையில வெங்காயம் வெட்டக்கூட கத்தி கீர்ணத்துக்கு நான் துடிச்ச துடிப்பு தெரியுமா, காய்ச்சல்வா வந்துச்சு, பெண்டேஜ் லாபா கட்டினன், ஓபிடியில போலி நின்றுவா மறந்தெடுத்தன், எனக்கு எதிராவா நீங்க சாட்சி சொல்றீங்க, சரி நீங்க எப்படி பேசுறீங்க அதன் மூலம் சொல்லுங்களேன், நீங்க பேசுறியே கயாமத்துல பேசுறாய், உலகத்தில் அடி பேசுபவனாக இருக்கலையே, கைய பார்த்து அவர் கேட்பாரு, அது சொல்லுவான் கை அந்த கணம்வா உள்ளதி அந்த கபுள்ள செய், கயாமத்தில் அல்லாஹ் துனியாவில் அல்லாஹ் எந்தெந்த பொருட்களை எல்லாம் அல்லாஹ் பேச வைத்தானோ அவன் இன்று என்னையும் பேச வைத்தான். நான் கேட்கிறேன் எல்லாருமே டாக்டர் மாரலாம் பற்றி கேட்கிறேன், கை பேசும் என்ற சந்தேகம் இருந்தால், கால் சாட்சி சொல்லும் என்ற சந்தேகம் இருந்தால், கயாமத்தில் எழுப்பப்படும் என்ற விடயத்தில் சந்தேகம் இருந்தால், இன்று வரைக்கும் நான் டாக்டர் மாஸ்டர் கேட்கிறேன், நாக்கிலிருந்து வாய்க்குள்ள இருந்து எப்படி சத்தம் வருது என்ற ரிப்போர்ட் எனக்கு தரணும். இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், அல்லாஹ்வுடைய வசனத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், வாய்க்குள்ள இருந்து மௌலவிக்கு ஒரு குரல், இவருக்கு ஒரு குரல், அவருக்கு ஒரு குரல், 700 கோடி மக்களுக்கும் 700 கோடி வகையான சத்தத்தை யார் உண்டாக்கிய தராசுல இந்த நாக்க வெட்டி டிஜிட்டல் தராசுல போட்டா 10 கிராம் காட்டும், அப்படித்தானே, கொஞ்சம் கதை கூடி நாக்களுக்கு 15 கிராம் காட்டும், எந்த நேரம் கதைக்கிறார்களே கொஞ்சம் 15 கிராம் காட்டும், 15 கிராம் காட்டும் இந்த நாக்கு, இது வளைவதால் முரசை தொடுவதால் அது உரசுவதால் சத்தம் வருகிறது என்று ஒரு வகையில் வைத்துக் கொண்டால், ஏன் ஊமையர்களுக்கு சத்தம் வரல, ஏன் ஊமையர் பேசல, நாக்கு இல்லையா இருக்கவனுக்கு நாக்கு, பல்லு இல்லையா இருக்கு பல்லு, தொண்டல்லையா இருக்கிறது தொண்ட, நான் சொல்லுகிறேன் நாக்காலையோ வாயாலையோ வரவில்லை, அல்லாஹ் சத்தத்தை வர வைக்கிறான், அந்த அல்லாஹ் கையை கயாமத்தில் பேச வைப்பான், நம்புங்க ஈமான் கொள்ளுங்க, இதை லட்சியமாக இதை நோக்கமாக இதை எண்ணமாக வேஸ்ட் துனியாவில் வாழுங்க, நன்மைகளை அதிகப்படுத்துங்க பாவங்களை என்ற அளவு குறைங்க, என்றதை மட்டுமல்ல பாவத்தை விட்டும் யா அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக என்று ஒவ்வொரு தொழுகையிலும் துவா கேட்டுக்கொண்டே இருங்க, ஏன் தெரியுமா, பாவம் வீட்டுக்குள்ள வந்துருக்கு, பாவம் ஷேப்புல இருக்குது, பாவம் கைக்குள்ள இருக்குது, பாவம் ஒரு காலத்தில் 1500 ரூபாய் செலவு செய்த பாவம் 49 ரூபாய் வந்தது, 49 ரூபாய்க்கு வந்துச்சு, நான் மாணவர்களிடத்தை சொல்றோம்தான், தாய்மார்களிடத்தை சொல்றோம்தான், உங்களோட மகன் 49 ரூபாய் கார் போட்டோ 4 பிள்ளைகளோட இல்ல தனிய ஒரு மரத்துக்கு கீழே இருந்து போனோட இருக்கான் என்றால் அவன் பயன் கேட்கல, அவனை நீங்க செக் பண்ணணும், என்ன பார்க்க ஒவ்வொரு நாளும் என்ன 49 ரூபாய் போட்டு 49 ரூபாய் 49 ரூபாய் போட்டு பயன் கேட்கிறா அவன் மௌத்தாயின் அவன் சமூக கட்டியாகும் அவுடியா ஒமல்யா ஒமல்யா, ஒவ்வொரு நாளும் 49 ரூபாய் போட்டு உங்களோட பொம்பளை புள்ள உங்களோட மக பயான கேட்கான் கேட்க, அப்ப அந்த 49 ரூபாய் எங்க என்ன பார்த்த, மகன் போனை வாங்கி இங்க வா போனை காட்டு என்ன பார்க்க, யூடியூப காட்டு, யூடியூப்ல ஐடி இருக்குதானே, என்ன நடிச்சிருக்காரு இருக்குதானே, ஐடியை காட்டு, பேஸ்புக் ஆன் பண்ணு, எடு உண்ட சட்ட லட்சையும் உண்ட கேர்ள் ஃபிரெண்ட காட்டு பாய் ஃபிரெண்ட காட்டு, லெவல் மோசமா போனா பேஸ்புக்க கட் பண்ணு, வேணாம் வாட்ஸ்அப் வேணாம் ட்விட்டர் வேணாம், நான் தாய்மார்களிடத்தில் தந்தைமார்களிடத்தில் பணிவாக கேட்டுக் கொள்வது என்னவென்றால், உலகினுடைய ஆசரத்தை வைத்து உங்களுடைய ஒரு லட்சியமாக உங்களை பிள்ளைகளையும் நீங்க வளருங்க. நன்மை அதிகப்படுத்துங்க. வீட்டுக்குள்ள பாவம் மலிஞ்சிட்டு, பாவம் வீட்டுக்குள்ள மலியுது. அந்நிய ஆண், அந்நிய பெண், யாரோ எங்கேயோ இருந்த கூத்தாடி வீட்டுக்குள்ள வந்து ஒரு டான்ஸ, ஒரு முத்த காட்சிய, ஒரு பாட்ட, உம்மா பாப்பா குமரப்புள்ள வயலுக்கு வந்த ஆம்புள எல்லாரும் இருந்து ஜாதியனா ஜாதிவான் எல்லாம் ஆடுவான் எல்லாம் ஆடுறாயனா என்று பார்த்தால் இது ஒரு இஸ்லாமிய குடும்பமா? சொர்க்கம் போகலாமா? அல்லாஹ்வுடைய சாபம் உண்டா? குடும்பத்தோடு சொர்க்கம் போக வேண்டும். எப்படி இங்க உமாவோ, எப்படி இங்க வாப்பாவோ, எப்படி பிள்ளைகளோ, அதே வாப்பா, அதே உம்மா, அதே பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்தில் ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். உம்மா நரகத்துல, பாப்பா சொர்க்கத்துல, பிள்ளைகள் நரகத்துல, அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே நன்மையை அதிகப்படுத்துங்கள். தனி இருக்கும் போது ஒரு நாளைக்கு ஓத தெரியாதவர்கள் ஒரு தாள் ஓதுங்க. ஒரு தாள் ஓத தெரிந்தவர்கள், சரளமாக ஓத தெரிந்தவர்கள் குறைந்தது வேலை பளுவுகளுக்கு மத்தியில அதை சிசு ஓதுங்க. ஒபீஸில் இருப்பவர்கள், காரியாலயத்தில் வேலை செய்வர்கள் குறைந்தது காஜுவாவது ஓதியே ஆகணும். வேலைப்படும் காரணம் அல்ல. எனவே நேரமாகிவிட்டது. எனவே நம்முடைய லட்சியம், நம்முடைய நோக்கம் அல்லாவை திருப்திப்படுத்துவதுதான். என்னை அல்லாஹ் சலாம் சொல்லி கயாமத்தில் சந்திக்க வேண்டும். அவருடைய பொருத்தத்தோடு நாம் சொர்க்கம் போக வேண்டும். ஒரு மகன் ஒரு சஹாபியுடைய மகன் துவா செய்தான். தாய்மார்கள் கவனி, யாரா எனக்கு சொர்க்கத்தை தா, முத்தாளான மாளிகையை தான், முத்துக்களாலான வைடூரியமான இப்படி இப்படி எல்லாம் கேட்டாரு. மகனை வாப்ப தட்டி சொன்னாரு, மகனே அப்படி கேட்கத்துல உன்னுடைய பொருத்தத்தில் தான், அல்லாவுடைய பொருத்தங்களை தான், முத்தாளான மாளிகை மட்டுமல்ல அதுக்கு மேலே தருவோம். ஒரு அரசர், அரசர் தனக்கு தெரிந்த வேலை செஞ்ச சீடர்கள் நான் கூப்பிட்டு சொன்னாரான், இன்றைக்கு ஒரு சான்ஸ். என்ன சான்ஸ்டா? இன்றைக்கு இந்த மாளிகையில் இருக்கிற எல்லா உங்களுக்கு விரும்பின எதை எதை வேணுமோ அத்தனையை எடுத்தோ எடுத்துட்டு இன்றையோட மாளிகை விட்டு பேசுறேன். வேணாதான் எடுத்த இன்றைக்கு ஒரு சான்ஸ். மாளிகையில் இருக்கிற எதை வேணும்னாலும் நீங்க எடுக்கலாம். யாரு எடுக்கிறீங்களோ அவங்க இன்றையோட மாளிகை விட்டு பேசுறோம். ஓகேன்னு சொன்னா தெரியும். பாஞ்சானூர் பார்த்து ஒருத்தன் வைடூரியம், ஒருத்தன் தங்கம், ஒருத்தன் அந்த தொப்பியைகள் அடிக்க போயிட்டான். எல்லாரும் கொண்டு போயிட்டான். அவங்க எல்லாரும் பாஸ். அரசு இருந்தா அவருக்கு மாளிகை மட்டுமா சொந்தம்? நாடே சொந்தம், நாடே சொந்தம். அவர் நாட்டுக்காரர் கிடையாது. எல்லாரும் போயிட்டான். ஒரு பொம்புல ஓடி வந்து அரசர் கட்டி விட்டார். அரசர் கேட்டான், இவன் நம்மளது யாரு? எல்லாரும் ஒவ்வொன்றும் அடிச்சுட்டு போறாங்க. அவளை உட்கார வச்சாரு, விஷயத்த விசாரிச்சாங்க. நீ எங்கடி ஓடி வந்து என்ன கட்டி குடிச்ச? அவர் சொன்னாங்க, அரசரே ஒரு முத்தாளான ஒரு மாணிக்கத்தை கல்ல எடுத்துட்டு போனா விஷயம் கல்லோட முடியும். மறைஞ்சு வரையில வந்தாங்க, அறுத்து போட்டுருவீங்க. உங்களோட தொப்பிய கலட்டிட்டு ஓடினான். அவையில இந்த பக்கம் காதல் கேளாரு, வெட்டி போட்டுருவீங்க. உங்களை பிடிச்சா உங்களோட நான் இருப்பேன், இந்த நாடும் எனக்கு சொந்தம். போவீங்க உங்களுக்கு நான் மனைவி ஆயிடுவேன், மனைவி ஆயிரம் நாடு சொந்தமாயிரும் என திறந்தீங்களா? இதே போலதான் எல்லோரும் எல்லா தொழுகைகளிலும் கேளுங்க, யாரா எனக்கு உன்னுடைய பொருத்தத்தை தருவாயா, உன்னுடைய கபூலியத்தை தருவாயா, நன்மையை அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியம் தருவாயா என்று கேளுங்க. நோக்கம்,
லட்சியம் வீடு கட்டுறது. என்ன வீடு கட்டினாலும் ஆறடி கபருக்குள்ள போறோம். கடை என்னதான் கடை செஞ்சு சம்பாதிச்சாலும் பாப்பா அம்மா மக்கள் எல்லாரும் இருந்தாலும் பாப்பா மாதிரி யாகம் வச்சுக்கொள்ளுங்க, நாம போன உடனே நம்மளை மறந்துடுவோம், நமக்கு தர்மம் செய்ய மாட்டோம். அந்த முட்டாள்தனமான தைரியத்துல இருக்கிறாங்க. நீங்க மவுத் ஆகுவதற்கு முன்னால உங்களோட பணத்துல இருந்து நீங்க தர்மம் செஞ்சுட்டு மவுத்தாகும். நான் மவுத்தாகிறா எனக்கு யாரும் தர்மம் செய்ய தேவையில்லை, தாராளமாக நான் தர்மம் செஞ்சிருக்கிறேன், அந்த நன்மை இந்த கபருக்கு வந்து சேரும். யாரும் எனக்கு குரான் ஓத தேவையில்லை, ஏந்த ஹயாத்துல இத்தனை குரான் ஓதி நான் தமாம் செஞ்சிருக்கிறேன், அந்த நன்மைகள் எனக்கு வந்து சேரும். எந்த தைரியத்துல மவுத்தாகும் யாரும் தேவையில்லை. இன்னைக்கு கொஞ்ச நாள் கபருக்கு உள்ளுக்கு இருந்து யாசின ஓதினவன் வேலைக்கு இங்காவது இருந்து யாசின ஓதுறான். மையவாடி வேலைக்கு இங்காவது யாசிக்கிறான், இந்த மாப்பாட கபடி மாடலுக்கு தர்மம் செய்யற யாரும் இங்கு என்னையும் நினைக்கிற காலம் இல்ல. அப்படி கனவு கோட்டை ஒன்று கட்டவும் வேணாம், பிள்ளைகள் மறந்து விடுவார்கள். அப்படி ஒரு பரபரப்பான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க சொல்லுங்க, நீங்க தர்மம் செய்யுங்க, நீங்க குர்ஆன் தமாம் செய்யுங்க, நீங்க உயிரோடு வாழும் போது நன்மை செய்யுங்க. பாவத்தை எந்த அளவுக்கு தவிர்ந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்ந்து கொள்ளுங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் மறுமையை நோக்கமாக கொண்ட ஒரு வாழ்வை நசீபாக்குவானார். மறுமையை நோக்கமாக கொண்ட ஒரு வாழ்வை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானார். எந்த நிலைமையிலும் அல்லாஹுவை பயந்து அவனுடைய பெயர்த்தோடு நன்மையான காரியத்தில் அதிகம் ஈடுபடக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும்
நசீபாக்குவானாம். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம். From the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah.